இப்பொழுது வரவேற்புரை. இந்த வரவேற்புரையினை திரு சான மார்க்கண்டு அவர்கள் வழங்குவார்கள். விருந்தினர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம்.
உலகுய்ய என்று உழைப்போரில் உலகுய்ய என்று உழைப்போரின் உள்ள நிலமதிலே நின்று நெடுத்து அழகிலா அற்புதங்கள் செய்யும் அருளமுதே ஆண்டவனே, சொற்றறிவை எந்தெனக்கும் தா. அழகிலா அற்புதங்கள் செய்யும் அருளமுதே ஆண்டவனே, சொற்றறிவை எந்தெனக்கும் தா. இன்று கவிஞர் தா. ஏசீலன் அவர்களுடைய எழுதாத ஒரு கவிதை, கவிதை நூல் வெளியீட்டு விழா. அதில் அவர் கவியன் என்பவன் கனவுடன் வாழ்பவன், கவியன் என்பவன் கனவினால் வாழ்பவன், கவியன் என்பவன் கனவுடன் வாழ்பவன், கவியன் என்பவன் கனவினால் வாழ்பவன், கவியன் என்பவன் கனவிலும் வாழ்பவன், கவியன் என்பவன் கனவென வாழ்பவன், கவியன் என்பவன் கனவுடன் வாழ்பவன், கவியன் என்பவன் கனவினால் வாழ்பவன், கவியன் என்பவன் கனவிலும் வாழ்பவன், கவியன் என்பவன் கனவென வாழ்பவன் என்று கவியரை பற்றி ஒரு வரைவிலக்கணம் விடுத்து இந்நூல் வெளியீட்டு விழாவை தொடங்கியிருக்கிறார். வரவேற்புரை. எழுதாத ஒரு கவிதை என்னும் தலைப்போடு எழுதிய பல் கவிதை தொகுப்பாக முகஞ்சிரித்து, எழுதாத ஒரு கவிதை என்னும் தலைப்போடு எழுதிய பல் கவிதை தொகுப்பாக முகஞ்சிரித்து முழுநிலாவாகி வெளிக்கிளம்பும் விழாவிற்கு உளமாற வந்த அனைவருக்கும் என் வணக்கம். வாய்தவறி வரவேற்புரை நிகழ்த்த வந்துள்ளேன். வாய்தவறி உரமற்ற சொற்களை உச்சரித்தால் மன்னிப்பீர். சோழக காத்தெழும்பி சுழன்றடித்து வெக்கையினை நீளமாய் ஓட்டும் நெடுஞ்சாலை வெளிகளுக்கும் பாவாடை சாரி பயனற்று போன வேட்டி தூதில்லை என்றாலும் தோழமை உணர்வுந்த ஆவலாய் இங்கு வந்து அரங்கேறி நிற்கின்றேன். வந்தாரை வரவேற்றல் வழிவழியாய் எங்களுக்கு சொந்தங்கள் பிரசவித்த சுகமான நல்மரபு. இங்கு வந்துள்ளோர் வந்தார் என்று சொல்லில் அகப்படாதோர் தாயேயின் சொந்தங்கள் என்றாலும் இம்மரபு தொடர்கிறது. ஏனென்றால் புதுக்கவிதை படிமங்களை புனைந்து வடித்தாலும் மரபைச் சுவைத்த கவியன்தான் தாயே. ஏனென்றால் புதுக்கவிதை படிமங்களை புனைந்து வடித்தாலும் மரபைச் சுவைத்த கவியன்தான் தாயே. வெண்பா இவனுக்கு விருந்து வைத்து வரவேற்கும், விருத்தப்பா வந்து கைபிடித்து சுகமூட்டும். வரவிருக்கும் இந்த நூல் எழுதாத ஒரு கவிதை. வரவிருக்கும் இந்த நூல் கம்பன் களிநடனம் கண்ட களிப்பாலோ, முருகையன் மூச்சு நின்று சுழல்வதாலோ, மரபு பானையுள் மத்தடித்து மத்தடித்து வெண்ணை திரட்டி வேக வைத்து பதமாக்கி புது புது வடிவங்களில் லேபிளொட்டி அழகு சேர்த்து நிறை உணவு நான் என்ற நிமிர்வுந்த நெய்யில்லா உண்டிவாள் என்ற நினைப்போடு வரவிருக்கும் எழுதாத ஒரு கவிதை என்கின்ற நூலே, வரவிருக்கும் எழுதாத ஒரு கவிதை என்கின்ற நூலே, இனிமேல் நீ பட்ட கைகளிலே பாவிரித்து பாவிரித்து இட்டமுடனே எடுத்தியம்பப்பட வேண்டும். கற்றோர்க்கு மட்டும் களிப்பூட்டம் செய்யாமல் மற்றோரு முன்னை மகிழ்வாக தொட வேண்டும். ஆகவே உன்னை வரவேற்று தலை சாய்த்தேன். ஆகவே எழுதாத ஒரு கவிதை என்கின்ற நூலே, ஆகவே உன்னை வரவேற்று தலை சாய்த்தேன். என்னால்தான் தாமதமா விரைகின்றேன் வரவேற்று. வெளியீட்டு விழாவின் தலைமையாய் வந்துள்ள பேராசிரியர் சிவலிங்க ராஜா சார் இன்றைய தமிழுலகால் உச்சரிக்கப்படுகின்ற, இனிவரும் தமிழுலகம் என்றென்றும் நினைக்க உள்ள, முன்மான் நுழைபுலமும் நூல்களிலே ஆழமும் கண்ணியமாய் செறிந்துள்ள கருத்தாளர், நகைச்சுவை ஊடு நல்ல தமிழ் பாக்கள் பெற முகை அவிழ்த்து வாசம் பரப்பும் இவர் தமிழ் வகுப்பில் நகைச்சுவை ஊடு நல்ல தமிழ் பாக்கள் பெற முகை அவிழ்த்து வாசம் பரப்பும் இவர் தமிழ் வகுப்பில் கவிதை நூல் ஒன்றிற்கு இவர் தலைமை மிகச் சிறப்பு. கவிதை நூல் ஒன்றிற்கு இவர் தலைமை மிகச் சிறப்பு. பொலிவான அவர் வரவை கரங்கூப்பி வரவேற்றேன். வாட்டுரை வழங்க வந்த திருமதி ரூபினி வரதலிங்கம், யாழ்ப்பாண பெருநகரின் வாழ்வது சிறக்கவென மேலதிக அரசாங்க அதிபராய் அதிபராய் செயல் செய்வோர், யாழ்மண் சமுதாய கட்டுக்கள் தடுமாறி அவிழ்ந்ததனால் எதிர்காலம் என்ன என புரியாத இளையர்கள் அமுதான கலைகளிலே ஆர்வம் கொள்ளாமல் அங்கலாய்த்து அலைகின்ற யாழ்ப்பாண சூழ்நிலைகள், இத்தனைக்கும் மத்தியில் அறிவொளி பரவ வேண்டும், அறியாமை நீங்க வேண்டும், நெறியான வாழ்நிலைக்குள் நெஞ்சங்கள் திளைக்க வேண்டும் என்ற நினைப்போடு செயலாற்றும் ஒரு சிலரில் நின்று நிலைக்கின்றார் ரூபினி வரதலிங்கம். அவரின் வருகையையும் வாட்டுரைக்கும் வெளியிட்டு வைக்கின்ற வெளியீட்டுரைக்குமாக அன்போடு வரவேற்றேன். வாட்டுரை வரிசையிலே அடுத்ததாய் உள்ளவர் வாழ்த்துவோர் பலருள்ள ஆறு திருமுருகன். சமூக சேவைகளில் சமயத்தின் காவலனாய், சமூகத்தில் நொந்தோரின் துயர் துடைக்கும் தாய்மையதாய், முதியோர்க்கு மகனாய், இளையோர்க்கு அண்ணனாய், மதிப்போடு உழைக்கின்ற கலாநிதியாய், மகிழ்வோடு காட்சி தரும் அவரை வரவேற்றேன். அவருக்கு இன்று இங்கு இரு பணிகள். அழைப்பிதழில் வாழ்த்துறைகள் வரிசையிலே அமைய இருந்தவர்க்கு நூலின் அறிமுகமும் சேர்ந்தே புனைந்துள்ளது. உடல் நோவால் கம்பவாரதி பிரயாணம் தவித்துள்ளார் அவரின் உரியையும் அவர் மேல் காதலுள்ள அவர் வழியில் தமிழ் வளர்க்கும் ஆறு திருமுருகரே ஆற்றவுள்ளார். அறிமுக உரையாற்ற ஒருமுகமே போதும். ஆறு திருமுகங்கள் நிறைவான உரைகள் வரும். அன்பாக வரவேற்றேன். கவிதை நூல் நயப்புரியை ஆற்றுதற்காய் கலைஞர்கள் இருவர் வருகை தந்தார். ஒருவர் யாழ் பல்கலையின் சட்டத்துறை தலைவர், கல்வியியற்குல முதுநிலை விரிவுரையாளர். இவை பட்டங்கள் உடனான பதவிகள். ஆனால் இயல்பில் இவர் நாடக கலைஞர், இசைய இதயத்துள் ஏற்றுபவர், வீடகத்துள் கூட மாதாந்தம் இவர் கலைஞர்களை கூடுவித்து ஆய்வுரைகள் ஆர்த்திகைகள் எனப்பலது நிகழ்த்துபவர், பழகுதற்கு இனியர், பண்பாளர், பலரையும் உற்சாகப்படுத்தி உரமேற்றி நிற்பவர். இவர்தான் கலாநிதி கலாமணி சார். மற்றவர் ஆங்கிலமும் செந்தமிழும் ஆழமறிந்து கற்று வீங்கிய புகழுடையார். சந்த கவிதைகளை அவைக்காக்கி மகிழ்விக்கும் முந்து தமிழ் கவிஞர். எப்போதும் கல்வி, எந்நாளும் எழுத்து, முப்போதும் ஓய்வின்றி அறிவிக்காம் உழைப்பு. இப்போது அவரை வரவேற்றேன். அவர்தான் சோபா எனப்படும் கவிஞர் சோ பத்மநாதன் அவர்கள். இவர் தவிர சிறப்பு பிரதிபெற வருகை தந்தோர்கள், நிறைவாய் மகிழ்வித்து நெஞ்சினிக்க நிறைந்துள்ளோர், மறதியின் காரணமாய் இங்கு வரா விட்டாலும் மனத்தாலே வெளியீட்டை வாழ்த்த இருப்போர்கள், ஒலிபெருக்கி ஒளித்தரிப்பு ஆக்கி தந்தோர்கள், ஒழுங்காக மண்டபத்தை வடிவமைத்துக் கொடுத்தோர்கள், நூலின் பதிப்பை ஏற்ற நல்லூர் மதிகலஸ் நிறுவனத்தார், வெளியீடாய் வடிவமைத்த நல்லூர் அருண் பதிப்பகத்தார், தாயேயின் அன்பராய் நண்பராய் அருகிலும் துளைத்தோர்கள் அனைவரையும் வரவேற்றேன். நிறைக்கு முன் நிகழ்வு தொகுப்பாளர் யாழ் கம்பன் கழக தலைவர் ருஷிகரன், நந்தியுரை நவில உள்ள கம்பன் கழக செயலாளர் வாசுதேவா, குறிப்பிடப்படாவிடனும் தாயேயின் சொந்தங்களாய் இங்கு வந்தோர் வருக தர இருப்போர் அனைவரையும் வரவேற்று உரையை நிறைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
அமிழ்ந்து பேர் இருள் அறியாமையில் அவலமெய்தி கலையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பின்னரமாகுமா என்று பாரதியின் வார்த்தையை மனதிலே கொண்டு யாழ் மாவட்டத்தினுடைய கலை கலாச்சார பேரவையை மிகவும் சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற யாழ் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி ரூபினி வரதலிங்கம் அவர்கள் இப்பொழுது தனது வாழ்த்துரையை வழங்குவார்கள்.
எழுதாத ஒரு கவிதை நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர் திரு எஸ் சிவலிங்கராஜா ஐயா அவர்கள் இந்த விழாவிற்கு முக்கிய காரணக்கர்த்தாவாக அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய தர்க்கத்துறை பிரதேச செயலாளர், கவிஞர், ஆசிரியர் தேசிலன் அவர்கள் மற்றும் இங்கு வாழ்த்துறை செய்ய வந்திருக்கின்ற கலாநிதி ஆர் திருமுருகன் ஐயா அவர்கள், இந்த நூல் அறிமுக விழா உரையையும் இந்த சந்தர்ப்பத்தில் அவர் வழங்க இருக்கின்றார். இந்த நூல் சிறப்பு பிரதிகள், நூல் நயப்புரைகள் பெற வந்திருக்கின்ற வழங்க வந்திருக்கின்ற கலாநிதி கலாமணி அவர்களே, கவிஞர் சோ பத்மநாதன் அவர்களே, இந்த அவையில் அமர்ந்திருக்கின்ற கலை ரசிகர்களே, பெரியோர்களே யாவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த எழுதாத ஒரு கவிதை என்ற கவிதை நூலை வெளியீட்டு விழாவில் இந்த நிர்வாகத்துறையைச் சேர்ந்த திரு ஜெயசீலன் அவர்களுடைய படைப்பை பற்றி நான் இங்கு குறிப்பிடுவதை விட அவர் இந்த கவிதையிலே கொண்ட ஆர்வத்தினால் வெளியிடப்படுகின்ற இந்த மூன்றாவது நூல் தொடர்பாகவும் இந்த நூல் தொடர்பான அறிமுக உரையை வெளியிடுகின்ற பேராசிரியர்கள் நல்ல தமிழ் ஆர்வலர்கள் இங்கு இருக்கின்ற காரணத்தினால் ஜெயசீலன் அவர்களுடைய வாழ்த்தை நான் சற்று வித்தியாசமாக வாழ்த்த முனைகின்றேன். உண்மையாக இன்றைய காலகட்டங்களில் எங்களுடைய சமூக கட்டுப்பாடுகளையும் சமூக கோட்பாடுகளையும் பிரதிபலிக்கின்றவையாக நூல்கள் அமைந்திருக்கின்றன. யுத்தத்துக்கு முன்னர், யுத்தத்துக்கு பின்னர் என்று பார்க்கின்ற பொழுது அந்தந்த காலத்தில் வெளிக்கொண்டிருந்த உணர்வுகள் யாவும் இந்த எழுத்துருவங்களால் எங்களுக்கு எப்பொழுது நினைவூட்டுக்கென்று வருகின்றன. இந்த வகையில் இவர்களுடைய இரண்டு கவிதை நூல்களையும் நான் வாசித்து அறிந்த வகையில் இந்த மூன்றாவது கவிதையானது ஒரு முதிர்ச்சி அடைந்த நிலையில் இருப்பதை நான் காண்கின்றேன். அவருடைய முதிர்ச்சிக்குரிய காரணம் அவருடைய அனுபவங்களாக இருக்கலாம், காலத்தின் மாற்றங்களாக இருக்கலாம். இந்த முதிர்ச்சியானது அவர் பல அவருடைய சேவை தொடர்பாக பல மக்களை, பொதுமக்களை கண்டு அவர்களுடைய பிரச்சனைகளை இனங்கண்டிருக்கலாம், அல்லது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் கண்ட அனுபவங்களாக இருக்கலாம். இந்த நூலிலே அதனுடைய வெளிப்பாடுகள் நன்றாக தெரிய வருகின்றன. முக்கியமாக அவருடைய சிறப்பான சில என்னுடைய உள்ளத்தை தொட்ட இந்த நூல் வெளியிடப்படுகின்ற வேளையிலே நான் அவரிடம் கேட்டுக்கொண்டது, இந்த அறிமுக விரைக்கு முன்னர் நான் சில வார்த்தைகள் கூற முடியுமா என்று. அதற்கு அவர் ஆம் என்று கூறியமைக்கு அமைவாக எனது உள்ளத்தை தொட்ட மூன்று கவிதைகள், அதாவது அவருடைய தொழில் ரீதியாக அவருடைய சேவை தொடர்பாக அவர் பல விடயங்களை அறிந்திருக்கின்றார். அதிலே முதுமையின் வலி என்கின்ற ஒரு கவிதை எனது உள்ளத்தை தொட்டது. இந்த சேவை செய்கின்றவர்கள், நிர்வாக சேவையிலே இருக்கின்றவர்கள் பல முதியோர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டியவர்கள். தேவை இந்த இதன் நிமித்தம் அவர் தனது அனுபவத்தை அங்கு இல்ல முகாமையாளருடைய தோட்டத்தில் அவர் விளக்கப்படுத்தியிருக்கிறார். அதில் தன்னை உற்றாரோ உறவரோ வந்து பார்க்கவில்லை என்ற ஒரு ஆதங்கம் அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது எனது உள்ளத்தையும் உண்மையான உணர்வையும் வெளிப்படுத்துவதாக அமைந்திருந்தது. அவருடைய முதிர்ச்சியின் அடுத்த பக்கமாக அவர் வாலிபராக இருந்து திருமணம் செய்து கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக அவருக்கு தகப்பன் என்ற ஒரு ஸ்தானம் கிடைத்திருக்கின்றது. தந்தையின் தாலாட்டு என்று ஒரு கவிதை வடித்திருக்கின்றார். தாயின் தாலாட்டை தந்தையின் தாலாட்டாக இங்கு அவர் வெளிப்படுத்தியமையை நான் பார்க்கின்ற போது அவருடைய முதிர்ச்சி மிகவும் தனது குழந்தைகளுக்காக தனியே அவர் மட்டுமல்ல தந்தையர்கள் தமது சேவையை சந்தனமாய் தேய்ந்து நல்ல சந்தனமாக தேய்ந்து அவர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் தொழிற்படுகின்றார்கள் தந்தையாக என்பதை அவர் உணர்த்தியிருக்கின்றனர். ஏன் இதை நான் குறிப்பிடுகின்றேன் என்றால் இன்றைய காலகட்டத்தினுடைய சமூக தேவைப்பாடு இருக்கின்றது. அந்நியருக்கு மட்டுமல்ல தாய்க்கு மாத்திரமல்ல தந்தையர்களுக்கும் ஒரு பொறுப்புணர்வு இருக்கின்றது. அதன் போதுதான் அவருடைய பாதுகாப்பும் அவர்களுடைய எதிர்கால வளர்ச்சியும் தங்கி இருக்கின்றது என்பது அவருடைய கவிதையினூடாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. பல கேள்விகள் எழுகின்றன எங்களிடம். சிறு குழந்தைகளாக இருக்கலாம், பெரியோர்களாக இருக்கலாம், அல்லது பெரிய பெரிய துறை சார்ந்த வல்லுநர்களாக இருக்கலாம், அவர்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி எழும். ஒரு சேவையை செய்கின்ற பொழுது கேள்வி எழும், ஒரு சந்தேகம் வருகின்ற பொழுது கேள்வி எழும். இந்த கேள்விகளை எல்லாம் தொடுத்த அவர் ஒரு கவிதை எழுதியிருக்கின்றார். கேள்விச்செடி காடு என்று. அதை நீங்கள் வாசித்து அறிந்து கொண்டால் உங்களுடைய உள்ளங்களிலே அந்த கேள்விகள் என்னென்ன விதமான கேள்விகள் உங்கள் மனத்தில் எழுகின்றது என்று பார்க்கலாம். இவ்வாறாக தனது அனுபவங்களை இந்த கவிதையாக வடித்திருக்கின்றார்கள். இந்த வல்லமையை எல்லோரும் பெற்றிருக்க மாட்டார்கள். அதற்கென்று இறைவனாலும் அவருடைய பிறப்பினாலும் அவர் அந்த கவிதையை வடிக்கக்கூடிய வல்லமையை பெற்றிருக்கின்றார். அதற்கு முக்கிய காரணமாக அவர்களுடைய ஆசிரியர்கள், அவர்களுடைய பேராசிரியர்கள் இதற்கு வழிகாட்டியாக உறுதுணையாக பெற்றோர்கள் அமைந்திருக்கிறார்கள். இந்த வகையில் இந்த கவிஞருடைய நூலை நல்ல சிறப்பாக வெளியிட காலந்தாழ்த்தி என்றாலும் இரண்டு நூல்களின் பின்னர் நீண்ட காலத்தின் பின்னர் வெளியிடுவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். ஏனென்றால் அவருடைய வேலைப்பழுவாக இருக்கலாம் அல்லது வேறு காரணங்களாக இருக்கலாம். ஆயினும் அந்த தன்னுடைய கவிதையை ஆற்றுகின்ற அந்த கவிதைகளை எழுதுகின்ற அந்த தன்மையை அவர் மறந்து விடாமல் தொடர்ந்து எழுத வேண்டும். அதற்கு இறைவன் அருள் பாலிக்க வேண்டும். உண்மையாக உள்ளத்து உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றவை நூல்கள். இவை கலைகளாக இருக்கலாம் அல்லது எழுதுகின்ற நூல்களாக இருக்கலாம். எங்களை ஒரு சீரான ஒரு வாழ்க்கைக்கு நெறிப்படுத்துவதாக அமைகின்றன. ஆகவே இவரது முயற்சி மேலும் மேலும் சிறந்து நல்ல ஆக்கங்களை செய்ய வேண்டும் என்று இறைவனையும் வேண்டி வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி.
அடுத்து தலைமை உரை. இந்த தமிழ் மக்கள் தமிழ் பேசும் உள்ளங்கள் அத்தனை பேரையும் அன்போடு அரவணைத்துக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர் சிவலிங்கராஜா அவர்களுடைய தலைமை உரை அடுத்து இடம்பெறுகின்றது. தொடர்ந்து இந்த நிகழ்வை அவர் சிறப்பாக தலைமையேற்று நடத்துமாறு கேட்டுக்கொண்டு இப்பொழுது தலைமை உரையை ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
எழுதாத ஒரு கவிதை நூல் வெளியிடும் அறிமுகம் நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வணங்கி வரவேற்றுக் கொண்டு முதலிலே அரங்கிலே வீற்றிருக்கின்ற பெருமக்களே, குறிப்பாக மேலதிக அரசாங்க அதிபர் ரூபிணி பரதலிங்கம் அவர்களே, எங்கள் அன்புக்குரிய செஞ்சு செல்வர் ஆறு திருமுருகன் அவர்களே, அருமை நண்பர் கலாநிதி கலாமணி அவர்களே, என் உள்ளத்திலே என்றும் ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்துகின்ற கவிஞர் சோ பத்மநாதன் அவர்களே, கவிஞர் ஜெயசீலன் அவர்களே, இந்த அவையிலே வீற்றிருக்கின்ற பெருமக்களே, உண்மையிலே இந்த அவையை பார்க்கின்ற பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை, புனித பத்திரசையார் கல்லூரி அதிபர் வணக்கத்துக்குரிய ஜெரோம் செல்வநாயகம் அடிகளார் அவர்கள், முன்னாள் இளைப்பாறிய மாவட்ட நீதிபதி அவர்கள், ஆசிரிய கலாசாலை இளைப்பாறிய விரிவுரையாளர்கள், இவரை ஒவ்வொருவரின் முகங்களையும் பார்க்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்தின் புலமை பாரம்பரியமும் புலமை மரபும் ஒன்று திரண்டு இங்கே குழுமியிருப்பதாக நான் உணர்கிறேன். எனவே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த ஜெயசீலனுடைய கவிதைகளை படிக்கின்ற பொழுது அந்த கவிதைகளின் தாற்பயம் பற்றி இங்கே மூவர் உலாவரே இருக்கிறார்கள். அந்த மூவர் உலாவுக்குள் என் உலா முதல் உலாவாக அமைந்தால் அது ஒரு வகையிலே கடினமாக இருக்கும் என்கின்ற வகையிலே என்னுடைய தலைமை உரையை மிகச் சுருக்கமாக செய்யலாம் என்று நினைக்கிறேன். ஜெயசீலன் அவர்களினுடைய முன்னு பேருக்கு முன்னாலே இங்கே பார்த்திருப்பீர்கள், தானா ஜெயசீலன் என்றுதான் போட்டிருக்கிறார்கள். இது நூலிலேயும் தானா ஜெயசீலன் என்றுதான் போட்டிருக்கிறார், கவிஞர் என்று போடவில்லை. நான் இதை பார்த்தபொழுது எனது மனதிலே ஒரு எண்ணம் வந்தது. யாழ்ப்பாணத்தின் மூத்த பிரஜைகளில் ஒருவன் என்கின்ற வகையிலும் இப்பொழுது இந்த பட்டங்கள் காற்றிலே பறப்பதை விட கூட பறக்கின்ற ஒரு காலமாக மாறிவிட்டது. மற்றவர்கள் வழங்கினால் கூட அதை போடுவதற்கு கூச்சப்படுகின்ற ஒரு பரம்பரை உருவாக வேண்டும். ஜெயசீலனுக்கு எங்கள் பாராட்டுகள், கவிஞர் ஜெயசீலனுக்கு எங்கள் பாராட்டு. கவிச்சக்கரவர்த்தி ஒட்டக்கூத்தன், கவிச்சக்கரவர்த்தி ஜெயங்கொண்டார், கவிச்சக்கரவர்த்தி கம்பன் என்று மூன்று பேரை தமிழ் இலக்கியம் கவிச்சக்கரவர்த்திகளாக கூறும். இரண்டு பேருக்கு அரசன் கொடுத்தது, ஒருவனுக்கு மக்கள் கொடுத்தது. ஆனால் மக்கள் கொடுத்த கவிச்சக்கரவர்த்தி தான் இன்று வரை நின்று பிடிக்கிறான். அதேபோல கவிஞர் என்கின்ற சோப்பாவுக்கு பட்டத்தை நாங்கள் கொடுத்தோம், மக்கள் கொடுத்தார்கள், கவிஞர் சோப்பா இருக்கிறார். இந்த முன்னுரையோடு கவிதை என்கின்ற ஊடகம் அல்லது கவிதை என்கின்ற வடிவம், கவிதை என்கின்ற இலக்கியம் பற்றியெல்லாம் நாங்கள் நிறையவே பேசியிருக்கிறோம், படித்திருக்கிறோம், படிப்பித்திருக்கிறோம். உள்ளத்து உள்ளது கவிதை என்று சொல்லுவார்கள். உண்மையிலே எனக்கு இன்றைய கவிதைகளை பார்க்கின்ற பொழுது ஒரு வகையிலே கவலை ஏற்படுவதும் இந்த பத்திரிகைகளிலே வருகின்ற புதுக்கவிதைகள் என்ற பெயரில் அல்லது வசந்த கவிதைகள் என்கின்ற பெயரில் வருபவற்றை பெரும்பாலானவற்றை படித்து படித்து அழித்து விட்டோம். எந்த ஒரு கவிதையோ எந்த ஒரு கவிதை வரியையோ எங்களால் மீட்டு சொல்ல முடியாத வகையிலேயே அவை அமைந்திருக்கின்றன. இந்த கவிதைக்கு வரைவிலக்கணம் சொன்ன பலர் பல்வேறு வரைவிலக்கணம் சொல்லியிருக்கிறார்கள். யாப்பு என்பது என்னை பொறுத்தவரையில் ஒரு ஓசை ஒழுங்குதான், அதற்கூடாக ஒரு செய்தியை ஆழமாக நெஞ்சிலே பதியும்படி சொல்லி வைப்பது கவிஞனின் சிறப்பை பொறுத்தது. இன்றைய பத்திரிகை கவிகளை பார்க்கின்ற பொழுது புதுமைப்பித்தன் சொன்னது போல கொட்டாவி விட்டதெல்லாம் குறுந்தமிழ் பாட்டாச்சே முட்டாளே இன்னவுமா பாட்டு என்று புதுமைப்பித்தன் ஒரு இடத்திலே கூறியது எனக்கு நினைவுக்கு வரும். எனக்கு தமிழ் கற்பித்த ஆசிரியர் ஒரு முறைக்கு சொன்னார், இந்த வசன கவிதை என்று அப்பொழுது எழுதினார்கள். அவர் சொன்னார், வசன கவிதை என்று ஒன்று இல்லை, ஏனென்றால் முயல் என்று ஒன்று இருக்கிறது, முயல் என்று ஒரு பொருள் இருக்கிறது, கொம்பு என்றும் ஒரு பொருள் இருக்கிறது, ஆனால் முயற் கொம்பு என்று ஒரு பொருள் இல்லை. வசனம் என்றும் ஒரு பொருள் இருக்கிறது, வசன கவிதை என்றும் ஒரு பொருள் இருக்கிறது, வசன கவிதை என்று ஒன்று இல்லை என்று எனக்கு தமிழ் கற்பித்த ஆசிரியர் கூறினார். கவிதை என்று வருகின்ற பொழுது அதற்குள் ஒரு ஓசை இருக்க வேண்டும், ஒரு ஒழுங்கமைவு இருக்க வேண்டும். அது சில இடங்களிலே யாப்பை மீறலாம், யாப்பை திமிரலாம், பெரிய பெரிய கவிஞர்களிடமே கூட அத்தகைய தன்மைகள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆனால் எங்களுடைய ஜெயசீலனுடைய கவிதை பரிமாணத்தை பார்க்கின்ற பொழுது அவர் எழுதத் தொடங்கிய காலத்திலிருந்து அவரை ரசித்து படிக்கிறவர்களில் நானும் ஒருவன். பத்திரிகைகளில் அவரது கவிதை வருகின்ற பொழுதெல்லாம் நான் படித்துக் கொள்வேன். அவர் ஊர்காவத்துறை காரநகர் பிரதிநிதி செயலராக இருக்கின்ற பொழுது அங்கிருந்து வருகின்ற பொழுது அந்த பின்னணிகளை வைத்து பல பாடல்களை அவ்வப்போது எழுதியிருந்தார். எங்களுடைய சங்க இலக்கியம் பற்றி பேசுபவர்கள் சொல்லுவார்கள், முதல் கரு உரி என்று ஒரு மூன்று விஷயத்தை சொல்லுவார்கள். இந்த முதலும் கருவும் தான் உரிய தீர்மானிக்கும், கொஞ்சம் கஷ்டமாக நினைக்கக்கூடாது. முதலும் கருவும் தான், முதற் பொருள் என்பது இன்றைய பாசையிலே சொல்வதனால் புவியியலும் பொருளியலும் தான் வாழ்வியலை தீர்மானிக்கும் என்று சொல்லிக் கொள்ளலாம். பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை அவர்கள் இருக்கிறார். புவியியலும் பொருளியலும் வாழ்வியலை தீர்மானிக்கும். அந்த கரநகரிலிருந்து யாழ்ப்பாணம் வருகின்றவரை காணுகின்ற காட்சிகளையும் அந்த மரங்களையும் பூவரசுகளையும் செடிகளையும் அவர் அற்புதமாக தனது கவிதைகளிலே படைத்து வந்துள்ளார். அந்த கவிதைகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இந்த கவிதை சற்று வித்தியாசமானதாக எனக்குப்படுது. உண்மையிலே நான் ஒரு விமர்சகன் அல்ல, எனக்கும் விமர்சனத்துக்கும் மிகப்பெரிய இடத்துவம். ஆனால் நான் ஒரு வாசகன், ஒரு ரசிகன். ஏசிலனுடைய கவிதைகளிலே நண்பர் மார்க்கண்டு கூறியது போல, வெண்பா கை கொடுக்கும், விருத்தம் சேவகம் செய்யும், அகவல் அரவணைத்துக் கொள்ளும் என்று பல்வேறு வகையிலே சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அவருடைய இந்த கவிதை தொகுப்புக்குள்ளே எங்களுடைய சோப்பா அவர்களை பார்க்கவே கொஞ்சம் எனக்கு அச்சமாக இருக்கிறது என்றால், அவர் ஒரு அவருடைய கவிதை, அவர் எங்களுக்கு ஒரு அருணகிரி மாதிரி. சந்தம் அவருக்கு சொந்தம். இப்ப பழைய ரெண்டு மணித்தியாரத்துக்கு முந்தைய அவர் ஒரு வாழ்த்து, அவருடைய வாழ்த்துப்பாக்கள் ஒரு மூன்று பாடல்களை வாசித்தேன். வாசிக்கின்ற பொழுது அந்த பழைய காலத்து சினிமா பாட்டு ஒன்றுக்கு துள்ளாத மனமும் துள்ளும் என்பது போல அவருக்கு அதை வாசிக்க ஒரு துள்ளாத மனமும் துள்ளவும், அதுதான் இந்த கவிதையினுடைய சிறப்பம்சம். ஏசிலனுடைய கவிதைகளை வைத்துக் கொண்டு ஈழத்தின் குறிப்பாக தற்கால கவிதைகளை ஆராய்கின்ற பொழுது ஜெயசீலன் நான் உண்மையாகவே சொல்லுகிறேன், பைபிளிலே சொன்னது போல நான் உண்மையாகவே சொல்லுகிறேன், அவர் உயர்ந்து நிற்கிறார், கவிதையிலே உயர்ந்து நிற்கிறார். அவரது கவிதையை படித்து பாருங்கள். எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ரூபிணி வரதலிங்கம் அவர்கள் விஞ்ஞான பட்டதாரி என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பொருளாதார ஒரு பொருளாதார என்று தமிழ் என்று தெரியும். ஆனால் இந்த கவிதைக்குள்ளே அவர் வந்து கூறுகின்ற பொழுது, இந்த நாங்கள் எங்கே ரசித்தோமோ அந்த இடங்களை அவர் தொட்டு காட்டினார். ஒரு சிறந்த வைத்தியன் இந்த சரியான இடத்திலே அந்த டயக்னோசிஸ் தேரன்னு சொல்வார்கள், நோயை கண்டுபிடிப்பது போல ரூபினி வரதலிங்க அவர்கள் சொன்னார். பண்டிதமணி கணவனி பிள்ளை அவர்கள் ஒரு கதை சொல்லுவார். ஒரு நடிகன் அல்லது ஒரு அறிஞர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு பண்டிதமணி கணவதி பிள்ளை சொன்ன ஒரு கதையை அவருடைய மாணவர்கள் ஊடாக நான் அறிந்தேன். விஷயம் தெரிஞ்சவன் சொல்ல வேண்டும், விஷயம் தெரிந்தவன் தான் அதை பாராட்ட வேண்டும் என்று சொல்வார். ஒரு நாள் ஒரு அரசவையிலே ஒருவன் மாடு போல நடித்து காட்டிக் கொண்டிருந்தானாம். ஒரு மாடு எவ்வாறு போவும் வரும் உலாவும் பார்க்கும். அப்பொழுது அவனுடைய நடிப்பை பார்த்து சரியான அக்குரேட்டா மாடு மாதிரியே இருக்கிறான் என்று அரசன் ஒரு விருது வழங்குவதற்கு ஏற்பாடு செய்தான். அப்பொழுது ஒருவன் ஒரு ஊத்த துவாயோட ஒரு வேட்டியை மடிச்சு கட்டிக்கொண்டு ஒரு தடியோட வந்து இந்த மாடு போல் ஓடிக்கொண்டிருக்கிறவன் நேரியில ஒரு குத்து குத்தினான். இந்த நேரியில குத்தினால் மாடு எவ்வாறு நெளிஞ்சு ஓடுமோ அது மாதிரி அவன் ஓடினான். எனவே அவன் சொன்னான், எனக்கு அரசன் தந்த பரிசுகள் பெருமதியானவை அல்ல, விஷயம் தெரிஞ்ச ஒருவன் இந்த மாட்டுக்காரன் ஒருவன் தந்த அந்த துவாய் தான் பெரியது. ஏசிலனுடைய கவிதைகளை பார்க்கின்ற பொழுது இந்த சோப்பா சொல்ல போகிறேன். ஒரு கவிதைகளினுடைய தாரதமியம் பற்றி கலாமணி சோப்பா இருவரும் சொல்லியிருக்கிறார். இரண்டு பேரும் தமிழோடு உறவாடுவார்கள், கவிஞர் ஒருபடி கவிதையோடு கூட உறவு. இந்த புத்தகங்கள் உங்கள் கைக்கு வரும், இந்த கைக்கு வரும் முன்னே நவாலி சோமசுந்தர புலவருடைய பருத்தித்துறை ஊரம், என்னுடைய பருத்தித்துறை ஊரம், அவருடைய பிரதேச செயலர் பருத்தித்துறை ஊர் தெரிந்த அவருடைய பருத்தித்துறை ஊராம் பவளக்குடி பேராம் என்கின்ற பாடலே கடைசியாக வருகிறது வரி, கைக்கு வரும் முன்னே நெக்கி விலை பேசியல் என்பது போல இந்த புத்தகம் உங்கள் கைக்கு வரும் முன்பே நான் நெக்கி விலை பேசாமல் தென்றொரு பாடல்களை வாசித்து காட்டாவிட்டால் எனக்கும் பத்தியப்படும். சில பழக்கம் இருக்கிறது. இந்த புத்தகத்தை அவரிடம் அவரிடம் கொண்டு வந்து தந்த நேரம் கொஞ்சம் ஒரு 8:30 தான் தந்த அறிதவு. ஆனால் அந்த இரவே நான் முழுவதும் படித்தேன். உண்மையிலே நான் என்னுடைய சொந்த விஷயம் உண்டுன்னு சொல்லணும். இப்பொழுது எனக்கு இந்த வாசிக்கிற வருத்தம் நல்லா குறைஞ்சு போச்சு. முந்தி வாசிக்கிறது ஒரு பெரிய வருத்தமா இருந்தது. இப்ப அந்த வருத்தம் நல்லா குறைஞ்சதுக்கு ஒரே காரணம், மகள் கொஞ்சம் குளிசை தந்தால் போட சொல்லி அந்த குளிசையை போட்டோன்னு ஓரளவு வருத்தம் குறைஞ்சிருந்தது. பிறகு கொஞ்ச நாளையால இந்த குளிசையில இந்த வருத்தம் விடுபட இல்லைன்னு பிறகு ஒரு இன்ஜெக்ஷனையும் போட்டாள். துப்புரவு வகையிலும் என்னால் இந்த மகளுக்கு ரெண்டு குழந்தைகள், அந்த ரெண்டு குழந்தைகளையும் பார்க்கிற பொறுப்பு எனக்கு. அதனாலே அவர்கள் நித்திராரா பிறகு 9 மணிக்கு பிறகுதான் நான் வாசிக்க தொடங்குவேன். இப்ப கவிஞர் தந்தது எனக்கு நல்ல வாய்ப்பாய் விட்டது. அதற்கு பிறகு நான் வாசிக்க தொடங்கினேன். தொடக்கமே தமிழ் வாழ்த்தை பார்த்தவுடன் ஒரு கவிதை எவ்வாறு அந்த உள்ளத்திலே பாயும். பாரதி சொன்னான், உள்ளத்து உள்ளது கவிதை. பாரதி கவிதை உள்ளத்துக்கு உள்ளே இருக்கும், உள்ளத்து உள்ளது கவிதை என்று சொன்னார். அந்த கவிதையை பார்த்ததும் ஹரிச்சந்திர புராணத்திலே வருகின்ற கவிஞருடைய, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எங்கட கண்ணுக்கு முன்னாலே அந்த காட்சியை இன்றைய ஆய்வாளர்கள் திறனாய்வாளர்கள் இந்த மொழியிலே சொல்லதனால் காட்சிப்படுத்தி விஷுவலைஸ் பண்ணி காட்டுறதாக அந்த ஹரிச்சந்திர புராணத்தில் இவர்கள், பனியால் நனைந்து வெயிலால் உலர்ந்து பசியால் அலைந்து முலவா அநியாயம் நரவால் இறந்து அனுபாவம் என்கோல் அறியே தனியே கிடந்து விடநோய் சரிந்து தரமீருண்ட மகனே இனி யார் என் நம்பி உயிர் வாழ்வம் இந்த நிறையோனும் நானும் அவமே என்று சொன்ன அந்த பாடல் எனக்கு உடனே வந்து என் மனதில் பாஞ்சு. உயிரோடும் எங்கள் உணர்வோடும் ஊறி ஒளியாகி வாழ்வின் மொழியாக்கி. நீங்க படித்து பாருங்க இந்த தமிழ் வாழ்த்தே இந்த என்ன மாதிரி அந்த சந்தம் உள்ளுக்கு வருகிறது. உலகென்ற மீட தனியல் நாமும் ஓங்கு உறந்து உரந்தந்து மேன்மை வழிகாட்டி வைரங்கள் வாய்ந்து வயதாலும் மூத்து வரலாற்றை ஆளும் தமிழ் மாதே பரமாக உந்தன் மடிவந்து செய்கள் மனதார வாழ்த்தி மகிழ்ச்சி. அந்த ஓசை என்ன இங்கிதமாக வருகிறது. ஒரு கவிதையிலே ஒரு ஓசை ஒழுங்கு இருந்தால்தான். அது கம்பனை பற்றி இப்ப இந்த மேடையிலே நாங்கள் போட்டு கம்பன் விழாவிலே உலக்குள கண் விளக்க முடியாது. இங்கே இருக்கிற பெரும்பாலானவர்கள் கம்பனுடைய பாடல்களை கேட்டிருப்பீங்க. அந்த ஓசைக்கு அப்ப நான் கம்பராமணத்தை வேறு ஒன்றில் உதாரணம் சொல்லுவோம். என்ன பிறகு கம்பனுக்கு அங்காள் என்ன கொண்டு தெரியாதுன்னு வச்சு ஏ இலங்கு செல்லி ஐவர் வந்தணுகள் யானை இறந்து எழுதியிருப்பேனோ. பண்டிதர் கடம்பேஸ்வரன் ஏ இலங்கு செல்லி ஐவர் வந்தணுகள் யானை இறந்து எழுதியிருப்பேனோ. கோவிலங்கு பொருகஞ்சு மூகருட குஞ்சரங்கள் பக கொண்டகால் மூவிலங்கு மலைத்தல் கையறைய வேண்டும் என்பது நின் மேன்மையோ நாவிலங்கும் என எண்ணியோ மிகவும் நன்று நந்தரசர் நியாயம். இது ஒரு அந்த அந்த ஓசைக்கு வில்லி ஊத்துறாள் வேற சொல்லுவார்கள். இந்த கம்பனை ஓவர்டேக் பண்ண பார்த்த இடங்கள் இதாண்டு இந்தா பின்னால வரன் வரன் இந்தா விளத்த போறன் விளத்த போறன்னு சொல்லி வில்லி ஊத்துறாள் வேற ஓடின இடங்கள். இவ்வாறு இந்த கவிதையிலே மிக ஒரு எளிமையான அதே நேரம் உங்களுடைய மனதிலே பதிந்திருக்கின்ற அற்புதமான சந்தம் அது ஜேசீலனுக்கு கை வந்திருக்கு. வெண்பா இருக்கிறது, வெண்பா ஒரு அற்புதமான யாப்பு வடிவம். எனக்கும் அது வாரது, நான் சோபாசுகிட்ட கொடுத்து அதை திருத்திக் கொள்றேன். வெண்பாவிலே எனக்கு ஒரு விருப்பம், அதை எடுத்த உடனே அது வரும். ஆனால் தலைதட்டும் பிறகு அவரை கண்டு கேட்டு திருத்தி அப்படி திருத்தி திருத்தித்தான் நாங்கள் திருந்திக் கொள்ளவோம். எனவே வெண்பா மிக அற்புதமாக இருக்கிறது. நான் இப்ப வரும்பொழுது யோசிச்சு கொண்டு வந்தேன், ஒரு கவிதையினுடைய இத்தனை 1000 புது கவிதையை நாங்கள் வாசித்து விட்டோம், இத்தனை 1000 புது கவிதைகள். ஆனால் உப்புவோ படித்த நலவன்பாவில் வர வெண்பாவோ அல்லது கம்பராமாயணத்தில் வர விழுத்தமோ மனதில் நிற்பது போல இருப்பேன். மல்லிகையே வெண்செங்காய் வண்டூத வான்கரும்பு வில்லி கணை தெரிந்து மெய்காப்ப முல்லை எனும் மென்மால தோளசைய மெல்ல அசைந்ததே மெல்ல நடந்ததே உன்மாலை அந்தி பொழுது. ஒரு மாலை காட்சியை பாடுறான். இப்ப நான் தரையத்தான் யோசிச்சு கொண்டு மெல்ல நடந்ததே புன்மாலை அந்தி போடுது. இந்த இடத்துல இந்த கவிதைக்கு சொற்கள் பிரதானமானவை. கைலாசபதி அடிக்கடி சொல்வார், கவிதைக்கு மூலதனம் சொற்கள். சோப்பாதர் சொல்வார்கள் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம், இந்த சொற்கள் போய் நீக்குமான் கீவில் என்ன வை என்ன வை இனி வைப்பாம் இனி வைப்பாம் அடிக்கடி அழகா சொல்வார். இந்த சொற்கள் எல்லாம் என்ன வை என்ன வை என்ன வை என்று போறோம், இனி வைப்பாம் இனி வைப்பாம் பொறுபிள்ளாய் பொறுபிள்ளாய் என்றது போல இனிவைப்போம். அந்த வகையிலே இந்த சொற்கள் கைலாசபதி சொல்தான் மூலதனம், சொல்தான் அது இந்த கேபிட்டல். இந்த சொற்களை ஜெயசீலன் உள்ளுக்கு அவர்கள் பேசுவார்கள் என்ன மாதிரி தெரிந்தெடுத்து தேர்ந்தெடுத்து இங்கே கையாண்டிருக்கிறார். மந்திர சொல் இன்பம் என்று பாரதி சொல்வார். சொற்கள் ஒரு திரும்ப 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 நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளர்ந்த மறைமொழிதானே மந்திரம் என்பது. திரும்பி 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 சொல்லப்பட்டு உச்சாடனப்படுத்தி வலிமையேறிய சொற்களாக மெல்ல நடந்தது என்று வரையக்கில்லை. நான் வரையக்கில்லை யோசன் இவன் மேத்தியே நடந்தது என்று சொல்லியிருக்கலாம் தானே, சூரியன் மேற்கு போறது. ஆனால் மேத்தியே நடந்தது என்பதற்கும் மெல்ல நடந்தது என்பதற்கும் வித்தியாசம். மேற்கே நடந்தது என்பது எங்களுக்கு மேற்கே நடக்கிற விஷயங்கள் கூட, மேற்கே நடந்தது என்பதற்கும் மெல்ல நடந்தது என்பதற்கும் இடையிலே பொருளிலே வேறுபாடு, அது தருகின்ற செய்தி வித்தியாசம். அது மெல்ல 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 அந்த மாலை பொழுது வருகிறது. இவ்வாறு சொற்களை தெரிவு செய்து அற்புதமாக கையாளுவோன் தான் கவிஞர். இந்த கவிதை பற்றி எனக்கு ஒரு கருத்து உண்டு, அதை சொல்லி என்னுடைய தலைமுறையை நிறைவு செய்கிறேன். நிறைய பேர் பேசியிருக்கிறார்கள், ஆனால் நிறைய நேரம் பேசுகிறவர்கள் வராதபடியால் நான் கொஞ்ச நேரம் கூட பேசலாம் என்று நினைக்கிறேன். இருந்தாலும் சோபாவுக்காக கொஞ்சம் பயம் இருக்கிறார்கள், இந்த டைம் அவர்களை கொஞ்சம் கட்டுப்பாடு. அதிபராக இருந்தவர்களுக்கும் அதிபராக இருக்கிறவர்களுக்கும் இந்த நேர கட்டுப்பாடு மிக முக்கியமான விஷயம். எனவே இந்த கவிதைகளில் காணப்படுகின்ற சிறப்பம்சங்களை நாங்கள் ரெண்டு அம்சங்களில், ஒன்று ஒரு கவிதையை படித்தவுடன் அது எங்கள் மனதிலே தைக்க வேண்டும், அது எங்களுடைய மனதிலே படிக்க மனதிலே பற்றி பிடிக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய மேலதிக அரசாங்க அதிபர் சொன்னார். நிறைய இருக்கிறது, நான் அடையாளம் படுத்தி வைத்திருக்கிறேன். ஏசியில் இந்த கருத்து, இந்த ஏசியில் இந்த குழந்தைகளை கண்டவுடனே விருட்சங்களை தான் யோசிச்சு கொண்டு வந்து, விருட்சங்களை பற்றிய அந்த பூமினி அவர்கள் சொன்ன அந்த வயோதிபர், நான் திருமுருகனுடைய சிவபூமிக்கு சென்றிருந்தேன் சென்ற மாதம், அங்கு உள்ள முதியவர்கள் தங்களுடைய திறமையை எங்களுக்கு செய்தார்கள். ஒருவர் கட்டப்பொம்மன் மாதிரி பேசி காட்டினர், ஒருவர் அற்புதமாக பாடி காட்டினர். இந்த அவர்களுக்கு பேச கேட்க ஆட்கள் இல்லை, அந்த சோகத்தை எங்களை அறியாத நிலையை அற்புதமாக கவிதையிலே தன் பட்டறிவினோடு அனுபவத்தினோடு அவர் பெற்றுக் காட்டியிருக்கிறார். இந்த வகையிலே இந்த தலைமுறையை நிறைவு செய்து கொண்டு, தலைவர் என்கின்ற பதவியை துஷ்பிரயோகம் செய்யாமல் ஒரு வகையிலே இடையிடையே சில கருத்துக்களை சொல்ல அனுமதி கோரி தலைமுறையை நிறைவு செய்து கொண்டு, அடுத்ததாக எங்கள் அன்புக்குரிய செஞ்சு செல்வர் கலாநிதி ஆறு திருமுருகன் அவர்கள் இந்த நூல் அறிமுகம் வெளியீட்டுரையும் நிகழ்த்துவார். கலாநிதி ஆறு திருமுருகனை பற்றி அறிமுகப்படுத்த வேண்டிய தேவையில்லை, அவரை அறியாதார் அறியாதார். எனவே அன்போடு அவரை அழைக்கிறேன்.
பிரார்த்தித்து எழுதாத ஒரு கவிதை நூல் வெளியீட்டு விழாவுக்கு தலைமை தாங்குகின்ற மதிப்புக்கும் பெருமைக்குரிய பேராசிரியர் சிவலிங்கராஜா சார் அவர்களை, வாழ்த்துரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற யாழ் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் அவர்களே, இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே விமர்சன உரைகளை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற நாடறிந்த கவிஞர் சோபா அவர்களே, இங்கே நூல் அறிமுக உரையை நூல் விமர்சன உரையை ஆற்ற வந்திருக்கின்ற கலாநிதி கலாமணி அவர்களே, அவையில் இருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, தம்பி ஜெயசீலன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கம். இன்றைய இந்த விழாவுக்கு வாழ்த்துரை வழங்குமாறு கேட்டிருந்தார்கள். இப்பொழுது வாழ்த்துரையோடு கம்பபாரதியினுடைய அறிமுக உரையையும் சேர்த்து வழங்குமாறு கேட்டிருக்கின்றார் ஜெயசீலன் அவர்கள். எனக்கு வளமையாக சுமைகள் அதிகரித்துக் கொண்டே போவது வழக்கம், அது என்னுடைய வேலைப்பாடு. அதேபோல மேடையிலும் இப்படியான மேலதிக சுமை ஒன்று தந்திருக்கின்றார்கள். எழுதாத ஒரு கவிதை என்கின்ற இந்த நூலை படைத்திருக்கின்ற ஜெயசீலன் மூன்றாவது கவிதை நூல் அரங்கேற்றம் செய்கின்றார். மூன்று அரங்கேற்றத்திலும் உரையாற்றுகின்ற வாய்ப்பு சிறியனுக்கு கிடைத்தது, அது ஒரு பெரிய பேராக கருதுகிறேன். ஜெயசீலன் இன்றைக்கு ஒரு நிர்வாக உத்தியோகத்தராக பெரும் பதவியில் இருந்தாலும் கவிதையிலே அவர் காலடி எடுத்து வைத்து காட்சட்டை போட்டு அவர் கவியரங்குக்கு வந்து போட்டியிலே பங்கு பெற்று கவிஞராகி கம்பன் விழா மேடையிலே கைதட்டு வாங்கி இன்றைக்கு அவருடைய மூன்றாவது நூலையும் சந்திக்கின்ற போது நான் அவரோடு பெற்ற அனுபவம் அவரை புரிந்து கொண்டவன் என்ற வகையிலே பெருமைப்படுகிறேன். தேசியில கவிதை துறையிலே ஈடுபடுவது என்பது அது இயற்கையாக வந்தது. ஆனால் அவரை ஆளாக்கியவர்களே ஒருவர் பெருமைக்குரிய யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே அவருக்கு கற்பித்த ஆசிரியர், இன்றைக்கு கனடாவிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர், உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அவர் கவிதையினுடைய சாகித்ய மண்டல பரிசை சின்ன வயதிலே பெற்ற அந்த கவிஞர் கல்லு அவருடைய பெருமைக்கு ஒரு காரணம் சொல்லுவார்கள், கல்லை கடலையில் கலந்து விற்றவள் செல்லா காசினையும் சேர்த்து பெற்றனர். இவருடைய குரு இன்றைக்கு பெருமைக்குரியவராக இருப்பவர். கல்லை கடலையில் கலந்து விற்றவள் செல்லா காசினையும் சேர்த்து பெற்றனள் என்று கவிதை படித்து மிகச்சிறிய வயதிலே சாகித்ய மண்டல பரிசு பெற்று அந்த சாகித்ய மண்டல பரிசோடு பெருங்கவிஞனாக விளங்கிய அந்த பெருமகனாரிடம் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மாணவனாக இருக்கின்ற போது சின்ன கவிதை என்று எழுதி கொண்டு போய் அவரிடத்திலே சாவே பஞ்சாட்சிரம் அவரிடத்திலே கொடுத்து கவிதை என்னுடைய கவிதையை திருத்தி தாருங்கள் என்று கேட்டவர் தான் ஜெயசீலன். சாவே உச்சி மோந்து அருமையான ஒரு வாரிசு கிடைத்திருக்கின்றது என்று வாழ்த்தி சாவே அவரை போற்றி சாவே எப்படி நல்ல கவிதை எழுத வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து அந்த சாவே பஞ்சாட்சிரம் அவர்களுடைய பாதையிலே கவிதை எழுத தொடங்கி இலக்கண மரபோடும் புது கவிதையோடும் இன்றைக்கு பிரகாசித்தவர் தான் ஜெயசீலன் அவர்கள். சாவே பஞ்சாட்சிரம் அவர்களுடைய வழிகாட்டல் வீண் போகவில்லை. இன்றைக்கு இந்த யாழ்ப்பாணத்திலே ஒரு இளங்கவிஞனாக விளங்கி இன்றைக்கு அனுபவங்களோடு அவருடைய மூன்றாவது கவிதை நூல் அரங்கேறுகிறது. கவிதையை பற்றி இங்கே தலைமை தாங்கி எங்களுடைய பேராசிரியர் அவர்கள் குறிப்பிட்டார்கள், எங்களுடைய தமிழ் மொழிக்கு அழகு சேர்த்த கவிதைகளை படைத்தவர்கள் சாகா வரம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை கம்பன் வரை சுட்டிக்காட்டினார். அந்த கவிதைகளை படித்து புத்தகங்களிலே படித்து ஆசிரியர்கள் படிப்பித்து அந்த ரசனையிலே வாழ்ந்த ஒரு சமுதாயம் யாழ்ப்பாணத்து சமுதாயம். அந்த சமுதாயத்திலே இருந்து ஒரு கவிதையை படைப்பதென்பதே ஒரு கஷ்டமாக இருந்தது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பெருங்கவிஞர் சச்சிதானந்தம், சாவினிலும் தமிழ் படித்தே சாக வேண்டும், என் சாம்பலிலும் தமிழ் மனமே கவள வேண்டும், பாடகிலே படுத்தூரை சுற்றும் போதும் பைந்தமிழில் அழுமோசை கேட்க வேண்டும் என்றெல்லாம் பாடிய யாழ்ப்பாணத்து கவிஞர் சச்சிதானந்தம் அவர்கள் கன்ன கவிதை எழுதி வைத்திருந்தார்கள். அவரை கேட்டோம், ஏன் இதெல்லாம் புத்தகமாக்கினேன்? இப்போ 75 வயது நிரம்பி இருந்தோம். அவர் சொன்னார், பயமா கிட, ஏனென்றால் யாழ்ப்பாணத்தில் புலமையாளர்கள் இருக்கிறார்கள், பயமா கிடக்குது இந்த கவிதையை புத்தகமாக்க தச்சீலா ஒரு புலை கண்டுபிடிச்சு என்னட்ட இது புலை என்று சொன்னாலும் பயமா கிடக்கு, அதனால கட்டி கட்டி வச்சிருக்கிறோம். பெரும் புலவர்களாக இருந்த பண்டிதர் சச்சிதானந்தம், பெரும் பெரும் கவிஞர்கள் யாழ்ப்பாணத்திலே ஒரு காலம் புலமையாளர்களாக இருந்து கூட ஒரு ஒரு கவிஞர் என்று சொல்லுவதற்கு அஞ்சினார், அல்லது ஒரு புத்தகத்தை வெளியிடுவதற்கு அஞ்சினார். அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், அந்த அளவு ஒரு புலமை பாண்டித்தியம் யாழ்ப்பாணத்தில் இருக்கும். 2 நாட்களுக்கு முதல் மட்டக்களப்பை சேர்ந்த பூபால பிள்ளை என்று ஒரு அறிஞர் இன்றைக்கு 80 ஆண்டுகளுக்கு முதல் வெளியிட்ட ஒரு புத்தகம் தற்செயலாக என்னுடைய கையிலே கிடைத்தது. மட்டக்களப்பை சேர்ந்த பூவால பிள்ளை, எங்களுக்கு மட்டக்கிளப்பண்டா புலவர் மணி பெரியதம்பி பிள்ளை, விபுல ஆனந்தர், வி சி கந்தையா, கவிஞர் காசி ஆனந்தர், இப்படி கொஞ்சம் பேரை தான் சொல்லிக் கொண்டிருக்கும். இந்த பூபால பிள்ளை என்ற ஒரு பெரும் புலவர் 80 ஆண்டுகளுக்கு முதல் தமிழ் வரலாறு என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூலுக்கு 6 பெரியவர்கள் முகவரி எழுதியிருக்கிறார்கள் இந்தியாவிலே. அந்த புத்தகத்தை படித்தால் ஆங்கிலத்திலும் வடமொழியிலும் தமிழிலும் பாண்டித்தியமுடைய பூவால பிள்ளை அந்த நூலினுடைய வெளியீட்டு உரையில் என்ன எழுதுகிறார் என்றால், திருவாசகத்தை மொழிபெயர்த்த ஜிஜு போப்படிகள் விட்ட புலை என்ன, திருவாசகத்தை மொழிபெயர்த்த போப்படிகள் ஒரு பெரிய மேதாவி, அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், அவர் 2-3 ஆங்கில இலக்கண புலை விட்டு விட்டார் என்று ஈழத்து புலவர் பூவால புள்ளி எழுதுகிறார். அதற்கு அந்த புத்தகத்திலே அவர் எழுதிய விடயங்களுக்கு முன்னுரை எழுதியிருக்கின்ற இந்திய அறிஞர்கள் இப்படி கடலாக ஈழத்திரு நாட்டிலே இருக்கிறார்களே என்று பாராட்டுகிறார். அப்போ எங்களுடைய நாட்டிலே இருந்த புலமையாளர்கள் புலவர்கள் என்பது என்ற இல்லை, எங்களுக்கு தெரியாத பெயர்களாக போனவர்களே மிகப்பெரிய புலமையாளர்களாக அந்த காலத்தில் இருந்திருக்கிறார். அந்த பூவால பிள்ளை, பண்டிதர் பூவால பிள்ளை எழுதிய புத்தகங்களை பற்றி நான் பேராசிரியர் சிவலிங்கராஜா அவர்களுக்கு நேற்று ஒரு நிகழ்ச்சியின் போது சொன்ன போது அவர் சொன்னார், அவர் எழுதின புத்தகங்கள் அற்புதமான புத்தகங்கள் சில இன்னும் உண்டு. நவநீத கிருஷ்ண பாரதியாருடைய கவிதை தொகுப்புக்கு முன்னுரை எழுதினார் பூவால பிள்ளை. அப்படியான மேதாவிகள் ஒரு காலத்தில் இருந்தார்கள். அவர்கள் கூட இந்த கவிதை பற்றிய ஏக்கத்தோடு பயத்தோடு அச்சத்தோடு இருந்தார். இன்றைக்கு எங்களுடைய சமூகத்திலே இந்த கவிதை என்கின்ற இந்த சிந்தனை ஒரு பெரிய ஒரு கருவியாக இருக்கின்றது. எந்த ஒரு இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரு கவிஞன் உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்துகின்றது. இன்றைக்கு இந்த நூற்றாண்டிலே சிறந்த திரைப்பட பாடகர் கவிஞராக இருக்கிற வைரமுத்து கம்பனை சொல்லுகிற போது சொன்னார், சொல்லுக்குள் வாக்கியத்தை சுருக்கி வைத்த தமிழ் புலவர். ஒருக்க வைரமுத்துவை பார்த்து கேட்டார்கள், இந்த பெரிய பெரிய வரலாறு போல கவிதை எழுதின கம்பனி இவர்களை பற்றி நீங்கள் என்ன இணைக்கிறீர்கள்? கேள்வி கேட்டவர் என்ன இணைத்தார்? வைரமுத்து அவை என்ன தேவையில்லாதது எழுதினவர்கள் என்று சொல்ல போறார். வைரமுத்துடன் சொன்னார், சொல்லுக்குள் வாக்கியத்தை சுருக்கி வைத்த தமிழ் புலவன் கம்பன். அப்போ புலமையாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற பிரபல்யமாக இருக்கின்ற நல்ல கவிஞர்கள் எல்லாம் மூத்த கவிஞர்களுடைய கவிதைகளை கற்று கற்று அதை அகத்திலே இருத்தி அதற்குள்ளே இருந்து என்ன நான் புதுமை செய்வோம் என்று புறப்படுகின்றவர்கள் தான் ஒரு நல்ல கவிஞர்கள். அந்த வகையிலே பழமை புலமையாளர்களுடைய பழமையான கவிதைகளை எல்லாம் கற்க வேண்டும் என்று ஆவலோடு இருக்கின்ற கற்றுக்கொண்டிருக்கின்ற ஜெயசீலன் அந்த அந்த உணர்வோடு இருக்கிற காரணத்தினாலேதான் ஜெயசீலனுடைய கவிதைக்கு ஒரு தனி மதிப்பும் மகத்துவமும் 3வது நூலை அரங்கேற்றுவதற்கு இவ்வளவு பேர் கூடியிருப்பதற்கும் அதுதான் காரணம். தரமான ஒரு கவிஞர். அது மட்டுமல்ல, ஜெயசீலனிடம் இருக்கின்ற சுவை இந்த அவலங்களை இந்த துன்பங்களை இந்த இடையூறுகளை இன்று நடக்கின்ற மோசமான காரியங்களை பதவி நாங்கள் சார்ந்திருக்கின்ற போர்வை இவற்றால் சொல்ல முடியவில்லையே என்று இந்த கவிதை நூலினுடைய கதவிலேயே பின்கதவிலே நின்று அவர் சொல்லுகிறார். அதில் ஒரு வரி நான் கறக்க சொல்லவில்லை என்றால் எங்களுடைய அம்மாவில இருந்து இந்த புத்தகத்துக்குள்ள போயிட்டார்கள். இங்க 2 பேர் இருக்கிறார்கள், அவர்கள் சொல்லுவார்கள் பொதுவாக எல்லையை மீறி மீறி எல்லாரும் போய்விட்டார்கள், அதனாலே நான் உள்ளுக்கு போய் கவிதையை சொல்லுவதற்கு பயமாக இருக்கிறது, அறிமுக உரை என்ற காரணத்தினாலே கதவிலே நின்று சொல்லுவோம் என்று கருதுகிறேன். அதில் ஒன்று, கணங்கணமும் ஓயாத அலைகள் போலே கடும்துயர்கள் வழிமறைக்கும் மிரட்டி பார்க்கும் வணங்கி எழச் சொல்லும் ஆம் வாய்மை மீறி வழிதவர தூண்டும் பொய் பித்தலாட்டம் துணை உனக்கு எனத் தொடரும் இவற்றையெல்லாம் துச்சமெனத் துணிந்து எதிர்த்து மனிதன் என்ற உணர்வுற வாழ்ந்தொரு கவிஞனாகி உயிர்கவியால் வலிதுடைப்பேன் சிறியேன் யார். அற்புதமான ஒரு செய்தி. இன்றைய சமூகத்தினுடைய சூழல், தன்னுடைய வாழ்வினுடைய சூழல், தன்னுடைய தொழிலினுடைய சூழல், இன்றைக்கு இருக்கின்ற சூழலை அப்படியே இந்த கதவினுடைய பின்புறத்திலே கடல் அலை ஒன்றுக்கு பக்க மத்தியில் இருந்து சொல்லுவது போன்ற ஒரு காட்சியோடு இந்த புத்தகம் இருக்கு. இந்த நூலினுடைய முகப்பிலே கூட கடல் அலை வந்து அப்படியே இங்காலே பாறை கற்கள் ஒரு இடைவெளி இருக்கிறது. கவிஞர்கள் கடலை கட்டாயம் உதாரணத்துக்கு எடுப்பார்கள். கவிஞர்கள் எந்த ஒரு கவிஞரும் நல்ல கவிஞரும் கடலை பற்றி சொல்லாத இடம் இல்லை. அது சங்க பாடலாக இருந்தால் என்ன, இந்த 21 நூற்றாண்டு என்றால் என்ன, இந்த கடல் பாருங்கள் அப்படி வந்து எல்லையில நிக்குது. ஒரு கவிஞன் சொன்னான், கடலுக்கு கூட எல்லை வைத்த கடவுளே என் கண்ணீருக்கு எல்லை வைக்க மாட்டாய். இங்கிலாந்தில் ஒரு கவிஞன் பாடினான், சுனாமி வந்த போது கடலுக்கும் எல்லை இல்லை, ஈழத் தமிழர்கள் கண்ணீருக்கும் இப்பொழுது எல்லை இல்லை. என் சுனாமி எல்லையை தாண்டி வந்துட்டு, கடலுக்கும் இப்பொழுது எல்லை இல்லை, ஈழத் தமிழர் கண்ணீருக்கும் எல்லை இல்லை. அப்போ கவிஞர்கள் கடலை உதாரணம் காட்டுகின்ற அந்த செய்தி கூட பொய்ப்பித்து போய்விடுகிறது எங்கள் வாழ்விலே என்று ஒரு கவிஞன் அற்புதமாக பாடு. எனவே இந்த புத்தகத்திலே கடல் எல்லையை காட்டி தன் கருத்தினை எடுத்து மிக அற்புதமாக சொன்னார். பொதுவாக இந்த கவிஞர்கள் சமீபத்தில் 2-3 வாரங்களுக்கு முதல் இந்தியாவுக்கு போய் ஒரு விழாவிலே, கம்பன் விழாவிலே பங்கு பற்றிய போது எனக்கு பக்கத்தில் ஒரு நல்ல கவிஞர் இருந்தார். அங்காளி பக்கத்திலே மன்னன் பாரதிதாசனுடைய மகனும் எனக்கு அருகிலே இருந்தார். அப்பொழுது அவர்களுடைய பேசுகின்ற போது சொன்னார்கள், திருவாசகத்தை ஒரு கவிஞன் திருவாசகத்தை படித்து விடுவானே ஆனால், திருவாசகத்தை விளங்கிக் கொள்வானே ஆனால் அவன் நல்ல கவிஞன் ஆகும். அப்போ பாரதியாருடைய கவிதைக்குள்ளே எங்கெங்க திருவாசகம் இருக்கு, அந்த வயது போன கவிஞர் எனக்கு வேகமாச்சும். எப்படி சொன்னார் என்றால், வேகங்கெடுத்து ஆண்ட வேந்தன் அடிவெல். சிவபுராணத்தில் இந்த அடி, வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தன் அடிவெல்கள், இதை பாரதி எப்படி கையாண்டிருக்கின்றான். வேகத்துக்கு அதை பாரதி கண்டிருக்கிறான், மோகத்தை கொன்றுவிடு அன்றே என் மூச்சினை நிறுத்திவிடு. இப்போ ஒரு திருவாசகத்திலே மணிவாசகருடைய ஒவ்வொரு வரிக்குள்ளும் உயர்ந்த கவிதை இருக்கிறது. அதனாலே கவிதை யார் எழுத வருகிறீர்களோ வேற ஒன்றும் தேவையில்லை, போய் திருவாசகத்தை படியுங்கள் என்று புதுவையிலே கம்பன் விழாவுக்கு வந்திருந்த ஒரு பெரியவர், பெருங்கவிஞர் சொல்லிக் கொண்டிருந்தார். பக்கத்திலே பாரதிதாசனுடைய மகன் அதை பற்றி சிரித்து ரசித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், இதுதான் எங்களுக்குள்ளே இருக்கின்ற செய்திகளை எடுப்பதற்கு கவிதையை யாப்பதற்கு ஒன்றும் வேண்டாம், இளையவர்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்த காரணத்தினாலே உங்களுக்கு சொல்லுகிறேன். திருவாசகத்துக்குள்ள இருக்கிற கவிதை எவ்வளவு. எனவே இன்றைக்கு கவிதை எழுத புறப்படுகின்றவர்கள் எல்லாம் இப்ப கவிதை எழுதுகின்றவர்களுடைய புத்தகங்களை மட்டும் படித்து விட்டு, நான் புதுமை செய்கிறேன் என்று கவிதை எழுத போய்த்தான் இங்கே சொன்ன வசனமா கவிதையா இது சொல்லா வார்த்தையா என்கின்ற குழப்பம் இன்றைக்கு வந்து. ஒரு நல்ல கவிஞன் எல்லாவற்றையும் கற்க வேண்டும். இதுக்கு மேலாக பாருங்கள், கவிஞர்களுக்கு இன்றைக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை, இந்த ஜெயசீலனும் இதில் எழுதியிருக்கிறார், விலங்கு மனிதன், விலங்கு மனிதன் ஜெயசீலன் என்ற கவிதைக்கு அது சார் சொல்லுவார். ஆனா இப்போ ஒரு பிரச்சனை இருக்கிறது, அப்படி எழுதாதேங்கோ, விலங்குகள் நல்லது, மனிதனை விட விலங்குகள் நல்லது. ஆனால் இந்த பிரச்சனை முந்தியும் இருந்திருக்கிறது என்று எனக்கு தெரியுதுமே என்றால், இந்த அவ்வை பாட்டு என்ன செய்தவள் என்றால், மனிதர்களை பாடின எல்லாரையும் பாடி போட்டு மனிதர்களுக்கு ஆரை காட்டினாண்டா பறவையை காட்டி விளங்கப்படுது. ஆரை காட்டினால் காகத்தை காட்டி கற்றுக்கொள்ள, காலையிலே எழுந்து காணாமலே புணர்ந்து உற்றாரோடு உண்டு உறவாடி மாலையிலே குளித்து மனை புகும் காக்கையின் குடம் கற்றாயோ தோடா. பாருங்க, அவ்வ
எத்தனை வருஷங்களுக்கு முன்னால ஒரு காகம், சாதாரண ஒரு காகத்தை பார்த்து சொல்றான், மனுஷரே காகத்திட்ட படியும். இப்ப நாங்கள் என்ன செய்கிறோம், எல்லா கவிஞர்களும் என்ன செய்கிறார்கள், விலங்கு மனங்கள்ல இருந்து நாங்கள் விடுபடும். திருவாசகத்திலேயும் விலங்கு மனத்தால் விமலா உணர். மாணிக்கவாசகரும் அதை கையாண்டார். ஆனால் இப்ப மனிதனை விட மிருகம் நல்லதுன்றது காலம சுகிசிவன் கூட ஒரு பேச்சில சொன்ன. என்ன சொன்னார் என்றால், கண்டறியாதவர்களுக்கு இப்பொழுது எல்லா நாடுகளிலும் ஒரு நாயைத்தான் பழக்கி கொடுக்கிறார்கள். அந்த நாய் வீதியை கடப்பதற்கெல்லாம் இந்த பாதையாலே கண்டறியாதவரை கூட்டிக் கொண்டு போய் கவனமாய் கொண்டு வந்து சேர்க்கு. இரண்டு கண்ணும் திறந்த மனிதன் கண்டறியாதவர் ரோட்டை கடப்பதற்கு உதவுவதா இல்லை. ஆனால் கண்டறியாத மனிதனை வீதி கடப்பதற்கு நாய்தான் பயன்படுகிறது. மனிதன் அளவட்டிக்கு போகலாமா மயிலட்டிக்கு போகலாமாண்டு நாயத்தான் முன்னுக்கு விட்டு பார்க்கிறார். நாய் போய் இன்ன இடம் துப்புரவாக்கியாச்சு, இனி நீங்கள் போகலாம். அப்போ கவிஞர்களே, விலங்கு மனத்தில இருந்து நாங்கள் விடுபட வேண்டும் என்று எழுதினால் விலங்கு இப்பொழுது பெரிய, விலங்குகள் இப்பொழுது பெரியதாகிவிட்டது, மனிதன் சிறுத்து போய்விட்டார். எனவே விலங்கு மனத்தில இருந்து நாங்கள் விடுபட வேண்டும் என்கின்ற உதாரணம் இனிமேல் பொருந்தாமல் போய். எனவே விலங்குகளிடம் இருக்கின்ற நல்ல உணம் கூட எங்களிடம் இல்லை என்று வெக்கப்பட வேண்டும். அந்த செய்தியை கூட ஜேசீலனுடைய கவிதையிலே பல இடங்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. ஜேசீலன் ஒரு சிறந்த கவிஞர். இன்றைக்கு இருக்கின்ற சூழலிலே கூட எல்லாம் போய் நான் ஒரு நல்ல கவிஞனாக உயிர்கவிஞனாக என்று ஒரு நாள் உள்ளதை சொல்வேன் என்று தன்னுடைய கவிதைகளிலே முடிக்கிறார். ஒரு கவிஞனுக்கு இருக்கு, கவிஞனுக்கு பெரிய கட்டுப்பாடு முடியாது. ஆனால் ஒரு கவிஞர் எல்லாவற்றையும் உள்ளத்தில் இருந்து ஏதோ ஒரு வெளிப்பாட்டின் ஊடாக இந்த உலகத்துக்கு செய்தி சொல்லுவான் என்பதிலே உயர்ந்த நம்பிக்கை இருக்கிறது. அதுதான் ஜெயசீலனுடைய கவிதைகளிலே காணப்படுகின்ற சிறப்பு. குறிப்பாக மனிதனாயிருத்தல், மனிதனாய் நீ இருந்தால் மனிதனாய் நான் இருப்பேன், மனிதனாய் நீ பழகி நின்றால் மனிதனாய் நான் பழகி விடுவேன், மனிதனாக இல்லாமல் மிருகமாக நீ இருந்தால் மனிதனாயே உன்னோடு எப்படி நான் முகம் கொடுப்பேன், மனிதம் தொலைத்த மனிதர் மலிந்த மண்ணில் மனிதம் மறந்து மலட்டு யதார்த்தத்தில் மனிதனாக நான் வாழ விரும்புகிறேன், மிருகமாக வாழ்வதனை மிகவும் வெறுக்கின்றேன், மிருக நிலை அடைதல் கேவலம்தான் என உரைப்பேன், மனிதனாக நான் வாழ். இது மனித வாழ்வு, ஒரு நல்ல மனிதர்களாக வாழ்வதற்கு நல்ல மனிதர்களுக்கு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற தட்டுப்பாட்டை ஜெயசீலனுடைய கவிதையிலே நீங்கள் கண்டுகொள்ளுவீர்கள். எனவே இத்தகைய நல்ல கவிஞர்கள் இன்றைக்கு வேண்டும். நல்ல கவிதைகளை ரசித்த காலம், நீங்கள் எல்லாரும் நினைப்பீர்கள், இந்த மே தினம் வரும், எத்தனையோ விதமான கவிதைகளை பல பேர் இப்பவும் எழுதுவார்கள். மே தினத்துக்கு கவிதை எழுதுவார்கள். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால மே தினத்தை பற்றி கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை ஒரு தொழிலாளரை மையமாக வச்சு எழுதின கவிதை இருக்கு. இந்த கவிதைக்கு நிகரா இன்னொரு கவிதை பிறக்கு, பாடுபட்டு உழைப்பவர்க்கே இப்பாரிடம் சொந்தமையா, காடு திருத்தி நாடு காண்பது அவரல்லவோ, மந்திரம் மோதுவதால் பயிர் விளைவதுண்டோ, தந்திர பேச்சாலே அரிசி சாதமாயிடும், கட்டுமாடியாக பருத்தி காய்த்தளிப்பதுண்டோ, வீடு கட்டும் ஒரு கொத்தன் விடுதி இல்லாமல் ஆடு மாடுகள் போல் உலகில் அலைவதுண்டோ, ஆடை நெய்திடுவோன் போர்க்கும் ஆடையின்றி வாடை கொண்டு கிடந்து வருந்தலாம். காஞ்சிபுரத்திலே போய் வீடுகளிலே குடிசை கைத்தொழிலாகத்தான் இந்த கையால இருந்து இந்த காஞ்சிபுரம் சீலை பின்னி கொண்டிருக்கும். பெரிய பெரிய நல்லி சில்க் அவன் இவன் எல்லாம் குடிசையில இருக்கிறவருக்கு பங்கிட்டு கொடுத்துட்டு தான் இருந்து பின்னி கொண்டிருப்பார்கள். 1.5 லட்சம் 2 லட்சம்
ஒரு காஞ்சிபுரத்தின் விலை அவன் வீட்டை பார்த்துக்கிட்டா அவன் எப்பவும் போக்குறதுக்கு நல்ல ஒரு உடுப்பு இல்லாம ஆடை நெய்திடுவோன் போர்க்கும் ஆடை இன்றி வாடை கொண்டு கிடந்து வருந்தலாமோ. வீடு கட்டும் ஒரு கொத்தன் விடுதி இல்லாமல் ஆடு மாடுகள் போல் உலகில் அலைவதுண்டு. எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுத்த மேசன் பாவம் குடிசையில போய் நிலத்துல படுத்திருக்கிறான். இது கவிமணி பேசிய விநாயகம் பிள்ளை எத்தனை வருஷத்துக்கு முதல் எழுதின பாட்டு. ஆனால் இப்போ இந்த மேதினத்துக்கு தொழிலாளருக்கு பொருத்தமான பாட்டுடா இந்த பாட்டு. அந்த அளவுக்கு உயிரோட்டமாக புலவர்கள் இந்த தமிழை அழகுபடுத்தி அந்த பாங்குக்கு எதிர்கால சந்ததி நல்ல கவிதைகள் படைக்க வேண்டும். அப்படி படைக்கக்கூடிய திறமை பாரதி போல் நறுக்காக சொல்லுகின்ற திறமை, மறைமுகமாக ஏதாவது ஒரு செய்தி சொல்லுகின்ற திறமை எல்லாம் ஜெயசீலன் அவர்களிடத்திலே நிறைவாகும். பழந்தமிழ் இலக்கியங்களை படிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் அவரிடத்திலே இருக்கிறது. அவற்றை படிப்பவர் ஜெயசீலன். அதனாலே அவருடைய கவிதை நடையுக்குள்ளே கம்பன் இருப்பான், பாரதி இருப்பான், பாரதிதாசன் இருப்பான், எல்லாரும் அந்த சூழல் வர வேண்டும். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஒரு காலம் ஒரு நல்ல கவிஞர்களை இங்கே இருக்கின்றார் சிவலிங்கராஜா அவர்கள் மாணவனாக இருந்த காலம் எனக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே நான் பல மேடைகளிலே சொல்லுவதுண்டு. ஒரு பேராசிரியர் சோ செல்வநாயகம் என்று ஒரு கல்விமான் கம்பி ஊத்தி செத்து போனேன். அதுக்கு பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மாணவர்கள் எல்லாம் கவிதை எழுதி சிவரில் ஒட்டினார். அந்த கவிதைகளில் ஒவ்வொன்றை கழட்டி கொண்டு போய் நான் இந்து கல்லூரியில் படிக்கிற மாணவன் நாலஞ்சு பேராக வச்சு பார்த்தோம். ஒவ்வொருவரும் எழுதி இருந்தார்கள் நல்ல கவிஞர். ஒரு மாணவர் அதில் ஒரு மாணவன் தான் இப்ப ஜெயபால் பெரிய கவிஞர். அவர் எழுதினார் என்னென்றால் இந்த பாகமரத்துக்குள்ள அந்த பாக்ஸ்வேகன் கார்ல ப்ரொஃபசர் செல்வநாயகம் பாரு பாகமலர் பூச்சொறிந்து வாசல் திறந்து வைத்து ராசன் வரவுக்காய் காத்திருக்கின்றோம். ராச நடை எங்கே புவியியல் இதுதான் அன்றோ. இது ஜெயபாலன் கவி. இதே போல சேரன் என்கின்ற கவிஞன் மாணவன் அவர் ஒரு கவிதை எழுதியிருந்தார். அந்த கவிதை எனக்கு இப்பொழுது ஞாபகத்துக்கு வரவில்லை. அப்ப சும்மா மாணவர்கள் எழுதிய கவிதை சிவரில் ஒட்டின கவிதையை கிழிச்சு கொண்டு வாய்ச்சோம். அவ்வளவு பேர் உனக்கு பெருக்காம இப்போ ஒரு கண்ணீர் அஞ்சலியாக இருக்கலாம், ஒரு வாழ்த்துப்பாவாக இருக்கலாம், ஒரு பத்திரிகையில் வருகிற ஒரு கவிதையாக இருக்கலாம். நின்று நிலைத்து சிந்தித்து அதை பற்றி உணர்வுக்கு வர முடியவில்லை. ஆனால் ஜெயசீலனுடைய கவிதைகள் உணர்வூட்டமானவை என்ற காரணத்தினாலேதான் அறிஞர்கள் அதை விமர்சிக்கிறார்கள், பாராட்டு பெறுகிறார், கவியரங்கத்திலே பெருமை பெறுகிறார். மூன்றாவது நூல் அரங்குகிறது. அவர் மேலும் மேலும் சிறக்க வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி.
இந்த நூல் வெளியீட்டை பேராசிரியர் சிவலிங்கராஜா அவர்கள் மேற்கொள்கிறார்கள். அந்த முதற் பிரதியினை இப்பொழுது பெறுகின்றார் மேலதிகார அதிபர் திருமதி ரூபினி வரதலிங்கம் அவர்கள். சிறப்பு பிரதிகள். சிறப்பு பிரதிகளிலே முதலாவதாக பெற்றுக் கொள்பவர் கலாநிதி ஆர் திருமுருகன் அவர்கள், தள்ளிப்பளை துர்கா தேவஸ்தானத்தினுடைய தலைவர் கலாநிதி ஆர் திருமுருகன் அவர்கள். சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி அதிபர் வணக்கத்துக்குரிய ஜெரோ செல்வநாயகம் அவர்கள், அடுத்து நல்லூர் பிரதேச செயலர் திரு ப செந்தில் நந்தனன் அவர்கள், அடுத்து யாழ் மாநகர சபை ஆணையாளர் திரு எஸ் பிரணவநாதன் அவர்கள், அடுத்து யாழ் மாவட்ட செயலக தலைமை கணக்காளர் திரு எஸ் குகுதாசன் அவர்கள், அடுத்து இரா செல்லவடியல் அவர்கள், தொடர்ந்து பொஸ்கோ பதிப்பக உரிமையாளர் மாசி சந்திரபோஸ் அவர்கள், அடுத்து தொழிலதிபர் இஎஸ்பி நாகரத்னம் அவர்கள். அவர் சார்பாக ஒருவர் பெற்றுக் கொள்கின்றார். மானசீன சந்திரபோஸ் அவர்கள். தொடர்ந்து உதவி அரசு அதிபர் யாழ் மாவட்ட செயலக தலைமை பீடம் எஸ் சுதர்சன் அவர்கள். பேராசிரியர் சிவலிங்கராஜா அவர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து சிறப்பு விருதுகளை வழங்குகிறார் யாழ் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் ரூபினி வரதலிங்கம் அவர்கள்.
சிறப்பு பிரதிகள் வரிசையில் புலவர் எஸ் குமாரசுவாமி அவர்கள் காரைநகர். எஸ் திருப்புகலூர் சிங்கம் அவர்கள் செயலாளர் காரை அபிவிருத்தி சபை. யாழ்ப்பாண கம்பன் கழகம். மராட்சி இலக்கிய அணி. திரு சதீஷ் அவர்கள் உரிமையாளர் மதிக்கலஸ். இந்த புத்தக அச்சு பதிப்பை மதிக்கலஸ் நிறுவனத்தில் செய்தார்கள் உரிமையாளர் திரு சதீஷ். திரு மணிராஜா அவர்கள் ஜாவா நிர்மாணிகள் யாழ்ப்பாணம். திரு தவரூபன் ஸ்பீட்நெட் இணையதள வடிவமைப்பாளர். திரு பாரதி காரை நியூஸ் டாட் காம் சார்பாக பிரதியை பெற்றுக் கொள்கின்றார். திரு சுமந்திரன் விஜய் ஒளிப்பதிவு கழகம் நல்லூர். சிறப்பு பிரதிகளை வழங்கிய பேராசிரியர் சிவலிங்கராஜா அவர்கள் மற்றும் மேலதிக அரசாங்க அதிபர் ரூபினி வரதலிங்கம் அவர்களுக்கு நன்றி.
மீண்டும் மீண்டும் தொடங்கும் முடுக்கு என்பது போல இந்த பிரதியை பெற்றவர்கள் அனைவரும் தயவு செய்து இந்த உரைகள் நிறைவு வரும் வரை நீங்களும் நிறைவாக இருந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு பணிவான வேண்டுகோளோடு சிறப்பு பிரதிகளை பெற்றவர்களை தவிர மற்றவர்களை நோக்கி எழுதாத ஒரு கவிதை வரும். நீங்கள் அவற்றை அதற்குரிய பெறுமதியை கொடுத்து பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மிகவும் தாழ்மையோடு அறிவித்துக் கொண்டு இங்கே அறிமுகையும் வெளியீட்டிலையும் நிகழ்த்திய எங்கள் அன்புக்குரிய செஞ்சொற் செல்வர் ஆர் திருமுருகன் அவர்கள் ஒரு அருமையான உரையை நிகழ்த்தினார்கள். தாரமும் குருவும் தலை விதி என்று சொல்லுவார்கள். ஏசீலனுக்கு இரண்டும் சிறப்பாக அமைந்துள்ளது. அவரது தாரத்தையும் நான் அறிவேன், அவரது குருமாரையும் நான் அறிவேன். உண்மையிலே சாவே பஞ்சாட்சரம் அவர்களை பற்றி ஆர் திருமுருகன் அவர்கள் நினைவுபடுத்தினார்கள். என்னுடைய அருமை நண்பர் அவர், என்னுடைய தமையனாரின் சகபாடி, ஒன்றாக ஆசிரியர் பயிற்சி கலாசாலையிலே இருந்தவர். ஒரு முறை எது இன்பம் என்ற தலைப்பிலே ஒரு கவிதை எழுதினார் சாவே பஞ்சாட்சரம் அவர்கள். கண்டியத்திகள் பல்கலைப்பள்ளியில் கற்கிறாள் கடை குட்டி பசுந்தமிழ், பண்டிதன் நடுவில் மகன் மற்றவன் பட்டதாரி பொறியியற் கல்வியில், லண்டனில் இளையான் மலையாவிலே மூத்தவன் தொழில் மந்திரி, இப்படி வண்டலாம் பொருட்பாதகள் வாழ்வினின் வலுவூட்டிடும். இந்த அற்புதமான சொல்லடுக்கும் அந்த கவிதை வருகின்ற கண்டியத்திகள் பல்கலைப்பள்ளியில் கற்கிறாள் கடை குட்டி பசுந்தமிழ், பண்டிதன் நடுவில் மகன் மற்றவன் பட்டதாரி பொறியியற் கல்வியில், லண்டனில் இளையான் மலையாவிலே மூத்தவன் தொழில் மந்திரி, இப்படி இவ்வாறான ஒரு அற்புதமான கவிஞனுட வழிகாட்டல் அவர் குருவாக வாய்த்தது. இங்கே பண்டிதர் சச்சிதானந்தன் பற்றி அவர் சொன்னார்கள். சச்சிதானந்தன் என்னோடு மிக நெருக்கமானவர், அவரோடு நெருங்கி பழகியவர். அவர் நவநீத கிருஷ்ண பாரதியாரின் மாணவர். ஈழத்து தமிழ் கவிதையிலே அந்த மரபு கவிதையில் உச்சங்களை தொட்டவர்கள் நவநீத கிருஷ்ண பாரதியார் உண்டு. அவருடைய மாணாக்கர்களில் இருவரை எனக்கு நன்றாக தெரியும். ஒருவர் என்னுடைய ஆசிரியர் பண்டிதர் வீரகத்தி, மற்றவர் சச்சிதானந்தன். ரெண்டு பேரும் அற்புதமான கவிஞர்கள். இந்த அது சொல்லாவிட்டால் சோட்ட தீராது என்படியால் சோப்பா சார் மன்னிக்கப்படும், சச்சிதானந்த் சார் ஒரு பாட்டு நீங்கள் சந்தோஷமாக கேட்க வேண்டும் என்பதற்காக சொல்லி கவிஞர் சோப்பா அவர்கள் வெளியிலே செல்ல வேண்டியிருப்பதால் அவரை முதலில் அழைக்கிறேன். இந்த யாழ்ப்பாணத்துக்கு பெருமை சேர்த்த ஒரு கால தெளிப்பதல்ல, ஒரு பெருமை சேர்த்த இந்த மாம்பழம் பற்றிய ஒரு கவிதை. இந்த யாழ்ப்பாணத்து மாம்பழம் 1920s, 30s, 40s, 50s வரை என்று சொல்லலாம் அந்த கவிதைகளை அவர் அற்புதமாக எழுதியிருந்தார். ஒரே ஒரு கவிதையை சொல்லுகிறேன். இந்த யாழ்ப்பாணத்து மாம்பழம் என்ன செய்யும்? நீதி பிழைப்பிக்கும், நேர்மை தவறுவிக்கும், பாதி படிப்பில் பதவி தரும், ஏதுக்கும் ஓம்பட்டிசவிக்கும் ஒன்றன்றோ யாழ்ப்பாண மாம்பழத்து தீஞ்சுவையின் மாண்பு. இந்த யாழ்ப்பாணத்து மாம்பழத்து கரத்த கொழும்பான ஒரு பெட்டியோட கொழும்புக்கு போனால் அது நீதி பிழைப்பிக்கும், நேர்மை தவறுவிக்கும், பாதி படிப்பில் பதவி தரும், ஏதுக்கும் ஓம்பட்டிசவிக்கும் ஒன்றன்றோ யாழ்ப்பாண மாம்பழத்து தீஞ்சுவையின் மாண்பு என்று பண்டிதர் சச்சிதானந்தன் அவர்கள் பாடு. எனவே இவ்வாறு கவிதைகளை ரசித்துக் கொண்டே சொல்லிக் கொண்டே போகலாம். அடுத்து இந்த எழுதாத ஒரு கவிதைக்கு உள்ளே போய் பாய்ந்து குடைந்து ஆட எங்களுடைய கவிஞர் சோப்பா அவர்களை அன்போடு அழைக்கிறேன்.
இந்த வெளியீட்டு விழாவுக்கு தலைமையேற்றிருக்கின்ற அன்பு நண்பர் பேராசிரியர் சிவலிங்கராஜா அவர்களே, வாழ்த்துறைகள் வழங்கிய ரூபினி வரதலிங்கம் அவர்களே, ஆறு திருமுருகன் அவர்களே, நூலாசிரியர் ஜெயசீலன் அவர்களே, இனி வாழ்த்துறை ஆய்வுரை வழங்க இருக்கின்ற கலாநிதி கலாமணி அவர்களே, இதுவரை இந்த அரங்கு மிகச் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றபடியால் பொறுப்போடு பேச வேண்டிய ஒரு கடப்பாடு எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் இதை முறையாக நிறைவு செய்ய வேணும். எல்லோரும் கவிதை இங்கே பேசியவர்கள் எல்லோரும் கவிதை பற்றியும் கவிஞர்கள் பற்றியும் மரபு பற்றியும் எல்லாம் மிக அழுத்தமான தாக்கமான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். ஜெயசீலன் தன்னை இந்த நூலிலே ஞான கவி மரபின் வாரிசு நான் என்ற ஒருத்தில் சொல்லியிருக்கிறார். ஞானக்கவி அந்த மரபு, அந்த மரபை தொட்டு இங்கே திருமுருகன் அவர்களும் சிவலிங்கராஜா அவர்களும் பேசினார்கள். நவநீத கிருஷ்ண பாரதியாக இருந்தால் என்ன, மதிப்புக்குரிய சச்சிதானந்தனாக இருந்தால் என்ன, ஒரு சில கவிதைகளை இயற்றிய குருகவி மகாலிங்க சிவமாக இருந்தால் என்ன, இங்கே ஈழத்திலே இந்த கவி மரபு இலக்கிய பயிற்சியும் காவிய பயிற்சியும் மிகச் சிறப்பாக நீண்ட நடிய ஒரு மரபின் வழி வந்திருக்கிறதை நாம் அறிவோம். அந்த மரபு பற்றிய பிரஜை இக்கால இளைஞர்களுக்கு இளங்கவிஞர்களுக்கு போதிய அளவுக்கு இல்லையோ என்ற ஆதங்கம் இங்கு பேசியவர்கள் பலருடைய உரைகளிலே துணித்தது. அது அறிந்திருக்க வேணும். அந்த மரபின் வழி போக வேண்டும், அதை பின்பற்ற வேண்டும் என்பதை விட அதை அறிந்திருக்க வேண்டியது நாங்கள் எங்க நிற்கிறோம், இந்த நீண்ட நெடிய தடத்திலே எங்களுடைய நிலையம் யாது என்பது கவிஞர்களுக்கு இருக்க வேண்டும். இப்படியான நிலையிலேதான் ஜெயசீலனுடைய மூன்றாவது கவிதை நூலின் வெளியீடு இன்று நடைபெறுகிறது. அவர் கனவுகளின் எல்லை, கைகளுக்குள் சிக்காத காற்று என்ற இரண்டு நூல்கள் வெளியிட்டார். இரண்டு நூல்களின் வெளியீட்டிலும் கலந்து கொண்டிருக்கிறேன். இது அவருடைய எழுதாத ஒரு கவிதை என்ற மூன்றாவது நூல். ஒரு நல்ல கவிஞன் அல்லது கவிதை என்பது ஒரு கலை, அழகு கலையிலே உண்டு. ஃபைன் ஆர்ட்ஸுக்குள்ள தான் கவிதை வரும். அது இலக்கிய சங்கதியாச்சே, இதுக்கு என்ன வேலை ஃபைன் ஆர்ட்ஸில் என்று சிலர் கேட்கலாம். ஆனால் அங்கேதான் இதை வைத்திருக்கிறார்கள் கவிதையை. இப்படி சொல்லலாம், ஓவியம் ரெண்டு பரிமாணத்தில் இயங்குகிற கலை, நீளம் அகலம் என்ற ரெண்டு பரிமாணத்தில் சுவரிலேயோ ஒரு எழினியிலேயோ ஓவியத்தை தீட்டலாம். சிற்பம் மூன்று பரிமாணத்தில் இயங்கும், நீளம் அகலம் ஆழம் என்ற மூன்று பரிமாணத்தில். சங்கீதம் ஏழு பரிமாணத்தில் இயங்கும், ஏழு சுரங்களுக்குள்ள ஏற்ற இறக்கங்கள் பெர்மிட்டேஷன்ஸ் காம்பினேஷன்ஸ் அதில் வரும் சங்கீதம். கவிதை மொழியை தனது வாகனமாக உடையது, அதனுடைய பரிமாணங்கள் அனந்தம். ஒரு சொல் எடுத்தால் அதற்கு வெவ்வேறு பொருள் வரலாம். குருநாதர் சச்சிதானந்தம் சொல்வார், ஏழை என்ற சொல்லு கம்பனில மட்டும் எத்தனை விதத்தில் என்னென்ன பொருளில பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற பார். ஒவ்வொரு பயன்பாட்டிலும் ஒவ்வொரு பிரயோகத்திலும் கருத்து வேற. ஏனென்றால் மொழியினுடைய பரிமாணம் அது மிகப்பெரிய. மனிதன்கிட்ட இருக்கிற சாதனங்கள்ல மிகவும் அற்புதமானது மொழிதான். அந்த மொழியையே ஊடகமாக வாகனமாக கொண்டது கவிதை. அனபடியால் கவிதைக்கு இணையே கிடையாது. இனி கவிஞனார், நாங்கள் எல்லாரும் ஒரே உலகத்தில் இருக்கிறோம், ஒரே விஷயங்களை பார்க்கிறோம், ஒரே உணவுகளை உண்ணுகிறோம், ஒரே விதமான மனிதர்களோடு பழகுகிறோம். ஆனால் ஒரு கவிஞன்தான் மற்றவர்கள் அவதானிக்க தவறுகிற ஒன்றை அவதானித்துக் கொள்ளுவான். கோப்பிக்குள் பாலை அள்ளி கொட்டினால் போல் இருட்டை சாப்பிட்ட கிழக்கு வானம் சரியாக வெளுத்ததென்றான் மகாகவி. பால் கோப்பியில இந்த கருத்த கோப்பி குழம்பும் பாலும் கலந்த ஒரு கலங்கள் அவரும் அப்படி இந்த வைகரை பொழுது. இது ஒரு தற்புதுமையான ஒரிஜினல் உவமை. தமிழ் உலகத்திலேயே மகாகவி சொன்ன உவமை இதுதான். அல்லது இந்த அவருடைய காலத்தில் இதில் ரயில் வண்டி ஓடிக்கொண்டிருந்தது, சிக்னல் விழுந்துட்டது. நட்டிருந்த கைகாட்டி மரத்தில் ஒரு கனி முதிர்ந்து காயாகிற்று. நட்டிருந்த கைகாட்டி மரத்தில் ஒரு கனி முதிர்ந்து காயாகிற்று. கிரீன் சிக்னல் விழுந்துட்டு. இது மகாகவி. இப்படிப்பட்ட மரபில் வாரிசுநானந்த் ஜெயசீலன் சொல்லிக்க எனக்கு நியாயமான பெருமை. ஜெயசீலனை நான் முகமன் அவர்கள் சொல்வது பல குறைவு, மிக குறைந்தபட்சம் தான் முகமன் பேசுவேன். ஆனால் ஜெயசீலன் ஒழுங்கான கவிதை எழுதி கொண்டிருக்கிற ஒருவர். அவருக்கு சரியான ஓசை பிரஜை இருக்கு, மரபு பிரஜை இருக்கு. அவர் சொல்லுகிற அந்த வீச்சு கவிதை சொற்கள் எல்லாம் சிவலிங்கராஜா சொன்னார், என வைத்து என வைத்து எனப்பதங்கள் இடையிடை நின்று இறந்து வேண்ட உமை வைப்பாம் உமை வைப்பாம் பொறுத்திடும் என்று சொன்னாங்க. சொற்கள் எல்லாம் அணிவகுத்து நிக்குது, உங்களோட கவிதையில என்ன வச்சு விடுறீங்களோ. இப்ப அப்பா கொஞ்சம் பொறு, உனக்கு இடம் தருவன் என்று சொல்லிக் கொண்டு நிற்கிற மகாகவிதான் வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையார். அவர் இறந்த பொழுது ஒருத்தன் பாடினான். ஜெயசீலன் பாடுகிற பொருள்கள் இல்லை. ஒரு அருமையான கவிதை இருக்கு, ஞானம் அடியான், நல்லூரை பற்றி. ஜெயசீலனுடைய கவிதைகளுக்குள்ள மிக உச்சமானதை தெரிந்தெடுக்க சொல்லி என்ன யாராவது சொன்னா நான் நல்லூர் கவிதைகள் என்று சொல்றேன். யூ கருணத்திலக, உபானந்த கருணத்திலக என்ற ஒரு சிங்கள கவிஞர், இங்கிலீஷ்லான் எழுதுகிறவர், சிங்கள. அவர் குண்டசாலை போயம் சென்று, குண்டசாலையில் இருந்த காலத்து கவிதைகளை வச்சு குண்டசாலை போயம் சென்று எழுதினார். நீண்ட நெடுங்காலம், 80 வயதிலே அவரை சந்திச்சிருக்கார். அது மாதிரி நல்லூர் கவிதை வந்து ஜெயசீலன் எழுதலாம். ஏனென்றால் நிச்சயம் இன்னும் நல்லூரை பற்றி எழுதி கொண்டிருக்க போறீங்க. அந்த நல்லூரை பற்றி அவர் சொல்லுகிறதை அது ஞான மடி என்று சொல்லுகிற. ஏனென்றால் அந்த நல்லூர் அவருக்கு ஞானத்தை தருகின்ற ஊர். அங்கே இருந்து நிறைய அவர் கற்றுக்கொள்ளுகிற விஷயங்கள் இருக்கு. ஞான மடி இந்த நல்லூரை பற்றி முந்திய தொகுதிகளிலும் கூட எழுதியிருக்கிறார், இப்பொழுதும் எழுதியிருக்கிறார். இந்த நல்லூர் பிரதேச சபைக்கு ஆன அந்த அவர்களுக்கு ஒரு நல்லூர் கீதம் ஜெயசீலன் எழுதியதை நான் இதில் வச்சு அதை ஒலிப்பிழையிலும் அதை அந்த மலரிலும் பார்த்திருக்கிறேன். முருகன் மீது தேரேறி எங்கள் திசைமுகமும் புன்னகைக்க வாராசா, தேரேறி எங்கள் திசைமுகமும் புன்னகைக்க வாராசா, அள்ளி வரம் வழங்கு சீரோடு நாம் வாழ வாழ்த்து நலிவகற்று நல்லூரின் வீதியிலே ஞானம் விளக்கு. வெண்பா ஒழுங்கால் வெண்பா என்றால் என்னென்று சில வேளையில எங்களுக்கு ஒரு கஷ்டம் வாரது. சில நினைவு மலர்களுக்கு ஏதாவது எழுதி கொண்டு யாராவது கேட்டால் இந்த திதி வெண்பா என்ற ஒரு சங்கதி இருக்கு பாருங்க. நாலு வரியிலே அடியிலேன்னு சொல்லக்கூடிய நாலு வரியிலே ஏதோ போட்டு அப்படி நாலு இதுல மூண்டு அங்காலே உண்டு போட்டு எழுதினா வெண்பா சரி வரும் என்று நினைக்கிறார்கள் சிலர். பல கஷ்டம். புலவர்க்கு வெண்பா புலி என்று தமிழ் பட்ட பிரதேசங்களில் உண்டு. எல்லாம் பாடலாம், எல்லா புலவர்க்கும் வெண்பா புலி. சில சில பாட்டு சில சில இதுகள் படிப்பார்கள். காலமகம் என்றால் அவன் வசைப்பாட காலமகம். விருத்தத்து விருத்தம் என்றும் வெண்பாவில் உயர் கம்பன். கோவை விழா அந்தாதிக்கு ஒட்ட கூத்தன். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருவன் வச்சிருக்கிறார்கள். எல்லா புலவர்க்கும் வெண்பா புலி பாடலால் அந்த வெண்பாவை எடுத்தும் கூட மிக சிறப்பாக செய்திருக்கிறார் ஜெயசீலன். இந்த ஞானம் அடிக்கு வருகிறேன். ஞான நதி இயல்பாய் சுரக்கும் மடி பாணன் யாழ்மீட்டி பெற்ற நகரின் தலைமை ஊர் யாழ்ப்பாண தமிழின் சைவத்தின் பண்பாட்டின் ஆழ்ந்த கலைகளின் அரசியலின் அடையாளம் எத்தனை இடர்வரினும் எத்தனை இடிவிளினும் செத்திடா எம்குணச் சிறப்பினது ஊற்றுக்கண் பஞ்சம்பழி வந்தாலும் பாரெல்லாம் வெந்தாலும் அஞ்சாது அழகு அழியாதெழும்புமிடம் எப்படி இருந்ததும் இனத்தின் செழிப்பென்று இப்போதும் யமுனாரி ஏரியூடும் சங்கிலியன் தோப்பூடும் மந்திரி மனையூடும் தொடர்கதைகள் சொல்லி சிலிர்க்கும் சுவர்க்கபுரி சங்கிலியன் கடைசியாய் ஆண்டிருந்த களம் அட்ட திக்கினிலும் படைவீடாய் கோயில்கள் பரிபாலனம் செய்ய தமிழே அரசாண்டு தலைநிமிர்ந்த ராஜதானே சுற்றி வர குளங்கள் சூழும் அரண்களென நிற்க கொழுமை நிழலில் உயிர் பெருக அற்புத நிலத்து அடிநீர் உடல் வளர்க்க பச்சை பசேலாய் பரவி கிடக்கும் வயல் அச்சமற்ற பனைகள் ஆகாயம் தடவு மயல் அமிழ்தாய் தமிழை அன்பிருந்து கடைந்தெடுத்தோர் சமயநகரை உயிராய் மதித்து தழைத்த பதி பண்பட்ட மாந்தர் பிரதிபலன் பாராதோர் விண்ணர் குபேரர்கள் விளைந்து மலிந்த தலம் கற்றிச் சிறந்தோர் கடலாக ஆர்ப்பரிக்க விற்பனரின் நிபுணரும் வென்று நிமிர்ந்த முற்றம் ஆயிரம் கவிஞர்கள் அவதரித்த வயிறு பல் ஆயிரம் கலைஞரை அன்றிருந்து இன்று வரை தோன்று வைக்கும் அமுத சுரபி பொழுதெல்லாம் நாதசுரமும் தவிலும் நறுங்குழலும் வேதமும் தேவார மந்திரமும் பண்ணிசையும் காண்டா மணியொழியும் நாட்டுப்புற இசையும் பேச்சும் நடிப்பும் பிரசங்கம் கூத்துகளும் ஆச்சரிய கவியும் அபிநயமும் விளையாட்டும் மூச்சில் கலந்து தலைமுறை தலைமுறையாய் காய்த்துக் குலுங்கும் கவின் நல்லை நாவலரின் தாய் பூமி. என்ன இருக்கு நான் பாடல். ஒவ்வொரு கவிஞர்கள் என்பவர் கவிஞர் என்பவர் கனவு காண்பவன் சொல்லி கவிஞர்கள் கனவு காண்பவர்கள் கவிஞர்கள் பித்தர்கள். ஷேக்ஸ்பியர் சொன்னான் த லியூனடிக் த லவர் அண்ட் த போயட் ஆர் ஆஃப் இமேஜினேஷன் ஆல் கம்பேக்ட். பைத்தியம் பிடிச்சவன் காதலன் கவிஞன் மூன்றும் ஒரே ரகம்தான். அதுக்குள்ள வித்தியாசம் எல்லாம் ஒரே ரகம் என்று சொன்னான். இப்படி ஏதாவது ஒரு பைத்தியம் பிடிச்சால்தான் ஒரு நல்ல கவிஞன் அவர்ல நல்ல தரமான கவிஞர்களை இப்ப எல்லாம் பல்கலைக்கழகத்திலேயோ பயிற்சியோ பார்க்க முடியலை என்று திருமுருகன் ஆதங்கப்பட்டார். ஒரு பைத்தியம் பிடிக்கவன் ஜெயபாலன். நீங்க சொன்ன ஜெயபாலன் இன்றைக்கு பார்த்தாலும் சில வருடங்களுக்கு முன்பு பார்த்திருக்கிறேன் ஆளுகளம் என்ற படத்தில் பார்த்திருப்பீள் ஒரு பிசரன் மாறித்தான் பிசர் போக்கு ஜெயபாலனோடு ஒத்து வாழ இல்லாது இந்த மனுஷன் என்னென்று வாழுது தெரியாது. பாரதியோட யாருன்னு ஒத்து வாழ்ந்தவர்களாம் செல்லம்மா பட்ட பாடு அங்க நீங்க எழுதி பாருங்க தங்கம்மா பாரதி எழுதின புத்தகம் அதுகள் எல்லாம் இருக்கு. கிடைச்ச தண்டி வந்த அயல் வீட்டில் உலகில கூட விடுத்த அரிசியை அப்படி அள்ளி விசிறி போட்டு விட்டு விடுதலை ஆகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியை போல ஆறால பாடலும் உலகத்துக்கு யதார்த்தத்துக்கு நடைமுறை வாழ்க்கைக்கு எங்கேயாவது ஒத்து வருமா? இப்படி வராமல் விட்டால்தான் அவன் உச்சத்துக்கு போகும். ஏதோ ஒரு பைத்தியம் பிடிக்கணும், ஏதோ ஒரு கிறுக்கு பிடிக்கணும். ஆண்டாளுக்கு காதல், மாணிக்கவாசகருக்கு பக்தி, அருணகிரிக்கு அழகு, பாரதிக்கு சக்தி, பாரதிதாசனுக்கு தமிழ், புதுவைக்கு இன விடுதலை, ஜெயசீலனுக்கு நல்லூர். சும்மா அவர் எந்த ஒரு போமிலா போட்டிருக்க ரூபனை பரதலிங்கம் அவர்கள் சொன்னார்கள் தந்தைக்கு தாலாட்டு. நான் இதெல்லாம் திருப்பி சொல்ல போறேன். முந்தைய தொகுதியில் தாய்க்கு ஒரு பாட்டு இருக்கிறதாக தந்தைக்கு தாலாட்டு எழுதியிருக்கிறார். என்னென்னால் தாயப்பூல அன்பை வெளியில காட்டுறதில்லை, அடக்கமாக இருந்து செய்ய வேண்டிய கடமைகளை செய்தவர் தந்தையராக இருக்கிறவர்களுக்கு அது தெரியும். இந்த கடமைகளை செய்வார்கள். தாய் செய்கிற இது அது நேரடியாக பிள்ளையை போறதால பிள்ளைக்கும் தாய்க்கும் ஒட்டுதல் கூட இருக்கும். தந்தை கொஞ்சம் கடினமா கொஞ்சம் கட்டுப்பாடா என்ன அப்படி இருக்க வேணும் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் கொஞ்சம் மட்டும் நின்று கொள்வேன். அதை செய்திருக்கிறார். அதற்குள்ள நான் போக விரும்பவில்லை. மகளை பற்றி ஒரு பாட்டு இருக்கு, நான் பிடிக்கும் மகளையும் தெரியும். அதனால அந்த மகளை பற்றி அவர் எழுதியிருக்கிற அந்த பாட்டில் என்னை செதுக்கும் தன்றல் என்றதா இருக்கு. அதுதான் மகளை பற்றி. என்ன பதில் என்று கேட்டு கேட்டு தூங்கும் என்னை எழுப்பிடுவாள், நரை இன்னென்று வந்தது எந்தெந்தன் மீசையில் ஏற்ற கருப்படிப்பாள், மென்மலப்பாதம் உதைத்தெந்தன் நெஞ்சினில் வீழ்ந்து புரண்டெழுவாள், எந்தன் கன்னத்தில் 100 குளிர்முத்தன் தந்ததை கன்றிடச் செய்திடுவாள், வார்த்தைகள் ஒவ்வொரு மாதிரி பேசிய நாணி மகிழ்ந்திடுவாள், பல பாடல் இசைத்து குதித்து விளையாடி குளப்படி செய்திடுவாள், ஓடி பிடித்து விழுந்து எழுந்து பின் நோவன் அழுதிடுவாள், வீட்டில் ஊர்ந்துமே குப்பைகள் சேர்த்து சமைத்தனக்கு ஊட்டியன் பசி தணிப்பாள், சமையல் செய்திருந்தாள். புன்னகை என்றும் புன்னகை என்னும் வலைவிரித்தென்னை பிடித்து சிறையிலிட்டு பெரும் பொன்னகையான சிரிப்புடன் தேவதை போலன்றன் மடியமர்ந்து ஒளி மின்னும் மகள்வுடன் மேனி குலுங்கிட அன்ன நடைபயின்று வரும் சின்னஞ்சிறுமகள் என்னை செதுக்கிறாள் என்றல் எனத் தவழ்ந்து. அற்புதமான கவிதை. மகளை பற்றி இன்னொரு கவிதை இருக்குது. என்னென்றால் இந்த குழந்தையின் சுயத்தை பற்றி சொல்றார். நாங்கள் பிள்ளைகளை என்றால் பெரியவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இது மேல்நாட்டில் சில பிளேக் போல கவிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நாங்கள் என்ன செய்கிறது என்றால் பிள்ளைகளை எங்களுடைய சாயலில் உருவாக்க முடிகிறோம். விவிலியம் சொல்ற கடவுள் தம்முடைய சாயலாகவே மனிதனை படைத்தார் என்று. பெற்றோர் எல்லாம் பிள்ளைகளுடைய தங்களுடைய சாயலாகவே பிள்ளைகளை ஆக்க முயலுகிறார்கள். பிள்ளைகளை பிள்ளைகளாக விட்டுடவும், அதுதான் இன்றைக்கு உள்ள நிலைமை. அப்ப இந்த பிள்ளை என்ன செய்யுது என்றால் ஒரு வட்டம் கேட்டு இந்த மீன் சரி அடுத்து ஆனா அவன ஈனா ஈன ஏனா என சொல்லி ஏதோ எல்லாம் சொல்லி அதன் காலையிலிருந்து எழுத்தொழுங்கு மாறி ஏதோ ஒன்றெல்லாம் போகுது. தன்பாட்டில் எதையோ கதைத்தபடி கோடுகளை சின்ன கிருக்கல்களை சீறி சிரித்தபடி 1, 2, 3 என்று பாடுகிறாள். உருவங்கள் ஒட்டுகிறேன் என்று உளுந்து அரிசியினை கொட்டி பசை பூசி குவிக்கின்றாள். எல்லா வீட்டிலும் நடக்கிறது. அவளுக்கு என்றோர் குறியீட்டு மொழியை படைத்து விட்டு தன்மொழி விளங்கவில்லை எனக்கு என்று கோபித்தாள். பிள்ளை பேசுகிற மொழி பெற்றாருக்கு விளங்கவில்லை. இம்மொழி தெரியல என்ன நீங்கள் கதைகள் தெரியல என்று பிள்ளை கேட்குது. அவளின் மொழியை அழுத்தி திருத்தி நம் மொழியை அவள் மேல் இனி நாம் திணித்திடுவோம். என்ன நடக்க போகுது? பிள்ளை இப்ப தனக்கென்று ஒரு மொழி வச்சிருக்கு. வளர வளர என்ன செய்ய போறோம்? எங்கட மொழியை பிள்ளையில திணிக்க போறோம். தன் சொந்த கற்பனையை, தன் சொந்த சிந்தனையை, தன் படைப்பு தனித்துவத்தை தவிர்த்தா இவள் வெல்வாள். ஒரு சின்ன ஒரு உளவியல் சார்ந்த ஒரு ஆசிரியர்கள் பெற்றோர்களுக்குரிய ஒரு செய்தியை இதுல சொல்லி போயிருக்கிறார். குழந்தையின் சுயத்தை தவற விட்டுவிடுவோம். காற்றை பற்றி பாரதி, பாரதியினுடைய புதுக்கவிதை பிரிவில் காற்று, காற்றே வா தென்றலாக வா, மகரந்த சூக்கள துகள்களை அள்ளி வா, வீதிகளை சுத்தமாக்கின்றெல்லாம் பாரதி காற்றை பற்றி புதுக்கவி செய்து பார்த்திருக்கிறான். ஏசிலனும் காற்றை பற்றி சொல்லுகிறார். அனாயாசமாக அசைகிறது காற்று, அதீத அழகின்றி, ஆர்ப்பாட்ட மேதுமின்றி, ஆக்ரோஷமின்றி, அதிரும் நடையுமின்றி, ஆடம்பரங்கள் அணுவுமின்றி, மிக மெதுவாய் தேவதை ஒருத்தியாய் அவளின் துகில் அசைவாய், பூக்கள் எல்லாம் ஒத்தடம் கொடுக்க வலி களைந்து அனாயாசமாக அசைகிறது காற்று, திவ்ய நரமணத்தை திசைகளின் மேற் பூசி அவ்வளவு ஆறுதலாய், அத்தனை மிருதுவாய், எவ்வளவு இதமாய் இமைவருடி போகுது. மஞ்சள் வெயிலில் மினுங்கும் இலையூடும் கொஞ்சமும் அசையா கிளைமேலும் நகர்கிறது. கண்மூடி இந்த காற்றை ரசிக்கின்றேன். நெஞ்சாரக் காற்று நிதத்தை நுகர்கின்றேன். என்மேனி பரவசிக்க என்னை மறந்தே நிற்கின்றேன். கையை விரித்து வரும் காற்றை அழைகின்றேன். கைகளிலே சிக்கிடுது காற்றில் மிதந்து வந்த பேரறியா பறவைகளின் குருதி ஆயாச்சிரம். இதுவரைக்கும் கவிதை சேமமா வந்தது. சேமண்ட கவிதையில பிள்ளை இல்ல, ஒரு சுகமான அனுபவமாக வருடலாக இனிமையானதாக காற்று வந்து கொண்டிருக்கு. இந்த கவிதையை முடிக்கிற இடம் நாங்கள் எங்கே இருக்கிறோம், எந்த சூழலில் வாழ்ந்தோம் என்றதை சொல்லுது. காற்றிலே மிதந்து வந்த பேரறியா பறவைகளின் குருதிகாயா சிறகுகள், உயிர் பிரிந்து அனாதையான சூடகலா மூச்சுக்கள் அனாயாசமாக காற்றசைந்து போகும். அதுக்குள்ளே ஒரு செய்தி மிக பூடகமாக வைக்கப்படும். அதை பற்றிய விளக்கம் தேவையில்லை. நான் ஒரு புதிய தரிசனமாக, ஒரு புது புது பார்வை, புது கோணமாக நான் பார்க்கிறது என்றும் எதிரொலி கேட்கும் என்றொரு கவிதை. ஒரு பெண்ணிய கவிதை என்று சொல்லலாம். ஆனால் பலமையாக பெண்ணியம் சார்ந்து வருகிற கோஷங்கள் இதையொன்றும் இல்லாமல் வேறொரு திசையில பெண்களை சிந்திக்க தூண்டுகிற கருத்து கவிதை. காலக்கடற்கரையில் கரைதெரியா கலங்களைப் போல் நாளும் புகை சாத்தி நாதியற்று இழையெங்கும் அடுப்படி அகலியே. அழகமுதே, கண்ணுறங்கி கிடக்கின்றாய், ஏனென்றும் நீயாய் கிளம்பவில்லை? சரிநிகர் சமானமும் சாசனமும் பெண்ணுரிமை மாநாட்டு தீர்மான மாலைகளும் உனக்கு என்ன செய்தன சொல்? இன்றும் சேலையில்லா நிலை நினைவுகளின் மெய்காண எங்கும் மீசைகளைப் பார். விலைக்கு சக்திகளை காமச் சரக்காக்கி சுகித்துவிட்டு சக்தி கொலுவைக்கும் சபையைப்பார். சட்டங்கள் பட்டங்கள் கற்ற பின்னும் நீ படுக்கை ஆனதினால் அத்தனாரி தத்துவங்கள் அணைந்தனவே, என் மறந்தாய்? நிமிந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையுடன் நிலத்தில் அஞ்சாமைக்காய் நீ நித்தம் தபமிருந்தும் பட்டால் நகையால் பவளவாய் சாயமதால் கட்டுண்டாயே. இதுதான் பெண்களை பார்த்து கேட்கிறீர்கள். எல்லா கட்டுக்களையும் தகர்த்து கொண்டு வரப்போகிற பெண், விடுதலை அவாவுகிற பெண் என்ன செய்கிறாள்? பட்டால் நகையால் பவளவாய் சாயமதால் கட்டுண்டாயே, எப்போது காளிக்கூத்தொடு நீ எழுவாய்? மூடு பார்த்தபடி முனகுவதே உன் கதியா? அகம் புரத்தி புறத்தில் போல அடங்குவதே உன் விதியா? எண்ணங்கள் மாறாத இப்புவியில் இம்புதித்த கண்ணகியே, சும்மா நீ கனல் மூட்டி நெருப்புக்கு பார்ப்பார். அறவோர் பசு பத்தினி பெண்டில் மூத்தோர் குழவி எனும் இவரை கைவிட்டு தீக்கிரத்தார் பக்கமே சேர்க்க எனச் சொல்லி பயனேது? நீ இன்று தீ என்று பரவாது, காசினியின் கண் திறக்க நீ எழாதுன் கனவு நனவாகாது. கண்ணுறங்கென்றோத கவலையேற்று கிடப்பவளே, என்னென்று எப்போது இழப்போராய்? பதில் கூறு. பெண் விடுதலை அவாவுகின்ற அந்த மகளிரை பார்த்து கேட்கிற கேள்வி பல. இதில் பல இதில் தனி அரங்கிலே பேச வேண்டிய விஷயங்கள். விடுதலை அவாவிக் கொண்டு சிறைக்குள்வே விரும்பி போய் கிடக்கின்ற பெண்கள் இருக்கிறார்கள். இந்த மண் பற்றென்று ஒன்று இருக்கு. நாங்கள் என்னுடைய பெற்ற தாயை பாரதி சொன்னான், பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் என்று. பெற்ற தாயை நாம் போற்றுகிறது, பற்றி வைக்கிறது, அது ஒன்று. அதற்கு அடுத்தது பிறந்த பொன்னாடு. தாயா என அள்ளி தன தலை துவட்டி சோறுவூட்டி தாளாட்டுப்பாடி தழைத்து ஏழ என்னை வாழ்த்தி பாராட்டுவாள் என்னை படியளக்கும் மண்ணெனும் தாய். பெற்றெடுத்த என்னை பிரிந்தாலும் என்னை அள்ளி தத்தெடுப்பாள். சொந்தம் தவற விட்டால் உறவாவாள். பத்து மாதமல்ல பாடையில் நான் போகுமட்டும் நித்தம் சுமப்பாள். நித்திரை இல்லாத என்னை பொத்தி வளர்ப்பாள். புல் தடுக்கி நான் விழுந்தால் தூக்கி நிறுத்தி துணிவரளி யான் யமனை சாக்காட்டி ஜெயித்தால் தான் தனக்குள் பெரிதுவப்பாள். கோடி அழகுடுத்து குழந்தையினை மகிழ வைத்து தேடிவன் கொற்ற குடை தருவாள். இவள் அழுதால் நான் துடிப்பேன், இந்த நரம்பில்தான் தீக்குளிக்கும். தூயவளின் கண்ணீரை துடைத்திட என் தமிழ் பாடும். பேசுகிற தெய்வம் பெற்றெடுத்த அன்னையென்றால் பேசாத தெய்வம் நம் பெருநிலமாம். ஏய் நண்பா, என் செய்வாய் காணிக்க இவளுக்கு செற்ற பின் மண்ணாளுடன் கலக்கும் வரங்கேட்டு தவமிரடா. நீ இந்த தாய்க்கு என்ன காணிக்க செய்கிறாய்? இந்த மண்ணிலே கலக்க வேண்டும் என்று நீ தவமிட. இன்னொரு கவிதை என்னுடைய, நானே நமக்கு நாயகம் என்ற மாதிரி நாமே நமக்கு விதித்த அந்த கால இல்லை, இந்த கால சித்தன் என்ற கவிதையை சொல்லி என்னுடைய இந்த நயப்பை முடிக்க இருக்கிறேன். இந்த கவிஞர்கள் பழைய கிரேக்கத்தில் எல்லாம் கவிஞர்கள் தத்துவ ஞானிகளாக இருந்திருக்கிறார்கள். கவிதைக்கும் தத்துவத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறதாக பழைய கிரேக்கர்கள் நம்பினார்கள். எனவே அங்கே அந்த ஒரு ஒருமைப்பாடை காணலாம். நல்ல கவிஞர்கள் கவிதை எழுதி எழுதி மெருகேறி தன்னுடைய படைப்பு நேர்த்தி கலை நேர்த்தி வளர்ந்து வருகிற வேளையிலே அவர்களுக்குள்ளே ஒரு தத்துவ சிந்தனை மெய்யல் இதுதான் அடிப்படை. வேத ரிஷிகள் தொடக்கம் வருகிற இது நானார் என் உள்ளமார் என்னை யார் அறிவார் என்று கேட்கிற மாணிக்க வாசகர் போல இங்கே ஒரு கட்டத்தில் கவிஞன் எதையோ பாடி கடைசியாக மெய்ப்பொருளை நாடி போவான். அப்படி வருகிற நிலை ஜெயசீலனுக்கு இந்த கவிதை தொகுதியில வந்திருக்கு. காலத்தை பற்றி காலம் என்ற தத்துவத்தை பற்றி பேசுகிறார். காலம் யாரையும் கணக்கிடாமல் தன்பாட்டில் போகும் ஒரு சித்தனை போல் போய்கொண்டிருக்குது கான். யாரோடும் பேசாது, யார் சொல்லும் கேட்காது, யார் துணைக்கு மயங்காது, யார் தயவும் தேடாது, யாரன் நெருங்க விடாது, தனக்குத்தான் பேசி சில சமயம் பெரிதாய் சிரித்து ஏசி ஓடி பல சமயம் உட்கார்ந்து வெறித்து விசர் கோலமும் சூடி குதூகலிக்கும் சித்தனை போல் போய்கொண்டிருக்குது கான். காலம் போய்கொண்டிருக்கு ஒரு சித்தனை போல. இந்த சித்தன் இங்க பைத்தியார் நவன போல அதை நெருங்க ஒரு அச்சம். தானா எழுதுவ எழுவதனால் தயங்கிட உள் அடங்குகிறோம். ஆனாலும் அதனை நாசிக்காய் இயங்குகிறோம். சற்றகையை வந்து தழுவாதோ புன்னகைத்தை பற்றியே தீட்சை தந்து நாம் பணிய வாழ்த்தாதோ என்று தவித்தாலும் ஏதோ பயத்தில் தன் பின்னோட தயங்குகிறோம். காலத்துக்கு பின்னு கூட எங்களுக்கு தயக்கம். பெருங்கோபம் கொண்டதுவோ சாந்த சுரூபியோ யாம் கண்டறியோம். அதன் வழியில் சிலரை நிறுத்தி சிரிக்க அவர் வெல்வதும் சிலரை விரட்டி கலைக்க அவர் தோற்பதும். இந்த காலம் என்ன செய்தண்டா சில பேரை நிறுத்திவிட்டு சிரிக்குது அவர் வெல்கிறார்கள். சில பேரை என்ன செய்தண்டா விரட்டி கலைக்குது அவர்கள் தோற்கிறார்கள். சிலரிடம் திருவோட்டை நீட்டிய பிச்சை பெற அவர்கள் செழித்து கொழிப்பதும் அற்பமான பொருளை அது வழங்க பெற்றோர் செல்வராவதும் நித்தம் நிகழ்வது வாய்க்கதையாச்சு. காலமெனும் சித்தனின் சித்து விளையாட்டு கணந்தோறும் அற்புதமா என்றும் அரங்கேற்றி வருகிறதென்றும் அரங்கேறி வருகிறதென்றும் எப்படியும் அதனொருளை பெற இயங்கும் எல்லோரும் உள்ளே பயத்தோடு தமது அந்தரங்க அசிங்கத்தை அதுவும் அறிந்து என்ன தண்டனையே தந்திடுமோ என்ற தயக்கத்தோடு மலைய தம்மை திருத்தாதோர் குறுக்கு வழியிலேனும் செம்பொருளை சேர்க்க காலத்தை ஏய்க்க நிற்க காலம் யாரையும் கணக்கிடாது தன்பாட்டில் போகும் ஒரு சித்தனை போல் போய்கொண்டிருக்கிறது. இது ஒரு சிந்தனை சிந்தனை கவிதை அல்லது ஒரு மெய்ப்பொருள் சார்ந்த உலக மெய்யியல் சார்ந்த கவிதை என்று சொல்லலாம். நிறைய இந்த தொகுதிகளில் இருக்கு. நண்பர் கலாமணியும் சில கவிதைகளை சுட்டி பேச இருக்கிறார். நான் முன்பு ஆரம்பத்தில் சொன்னதைத்தான் சொல்லுகிறேன். ஜெயசீலனுக்கு ஜெயசீலனுடைய கவிதை ஓட்டம் மெச்சத்தக்கது. ஆற்றொழுக்கு போல கவிதை சொற்கள் கைகட்டி சேவகம் செய்ய அவருக்கு அந்த வீச்சு வருகிறது. அவர் இன்னும் இளைஞர்தான், மகனின் வயது அவருக்கு. அவர் இன்னும் நிறைய கவிதைகள் தந்து தமிழை வளம்படுத்துவார். திருமுருகன் அவர்கள் சொல்லியது போல அவருக்கு இலக்கிய பரிச்சயம் நிச்சயம் உண்டு. இந்த இலக்கிய பரிச்சயம் உடையவர்கள் ஆக்க இலக்கியக்காரர்களாகினால் அது நமது மொழிக்கு ஒரு நல்ல காலம். அந்த நல்ல காலம் எங்களுடைய மொழிக்கு ஏற்பட்டிருக்கிறது, ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு ஜெயசீலனுடைய இந்த நூல் ஒரு அடையாளம் என்று கூறி இந்த நூல் வெளியீட்டிலே ஏனைய முந்திய இரு நூல் வெளியீட்டுகளின் போதும் ஆற்றியது போன்ற ஒரு கடமையை ஆற்றி எனக்கு வாய்த்தது குறித்து அந்த வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சியை தெரிவித்து அமைகிறேன். வணக்கம்.
கலாநிதி கலாமணி அவர்கள் பேசுவதற்கு முன்னர் இன்றைய இந்த விழாவிலே கதாநாயகனாக வீற்றிருக்கின்ற இது எல்லாரும் சொல்லுற சொல்லத்தான் அந்த வீற்றிருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய கவிஞர் ஜெயசீலன் அவர்களை யாழ்ப்பாண கம்பன் கழகத்தினர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க இருக்கிறார்கள். அந்த கௌரவத்தை தொடர்ந்து நண்பர் கலாநிதி கலாமணி அவர்கள் தமது நயப்புரியை நிகழ்த்துவார்கள். கலாமணியை பற்றி எல்லோருக்கும் தெரியும். அவர் கவிதை சிறுகதை நாவல் என்ற எல்லா துறைகளிலும் ஒரு பல்பரிமாண ஆளுமை மிக்கவர்கள். ஆனால் அவரை நான் ரசிப்பது அவரின் பாடலின் உள்தான். அடிக்கடி அந்த ஒன்ஸ் மோர் என்பது போல நான் ஒரு பாடல் பாடும்படி அவரை கேட்பது வழக்கம். அவர் ஒரு பாட்டோடு தொடங்கினால் இந்த சபை கலகலப்பாக இருக்கும் என்கின்ற ஒரு பணிவான வேண்டுகோளையும் அவருக்கு கொடுத்து அவரை அழைக்கிறேன். அதற்கு முதல் பாராட்டு நடக்கும்.
முன்னாள் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் சிவலிங்கராஜா அவர்கள் தலைமை தாங்க, செஞ்சொற்செல்வர் ஆறு திருமுருகன் அறிமுக உரை செய்ய, இம்மண்ணின் கவிஞன் சோப்ப ஆயுரை நிகழ்த்திய இந்த அரங்கிலே, ஆன்றோர் வீட்டிருக்கும் இந்த அரங்கிலே கவிஞர் ஜெயசீலனின் எழுதாத ஒரு கவிதைக்கு நயப்புர செய்ய கிடைத்த வாய்ப்புக்கு இறைவனுக்கு நன்றி சொல்வேன். அன்புக்குரிய தலைவர் அவர்களே, இந்த நூலின் ஆசிரியர் நண்பர் ஜெயசீலன் அவர்களே, அவரிடம் துணைவியார் அவர்களே, யாழ்ப்பாண மாவட்ட மேலதிக அரச அதிபர் திருமதி ரூபிணி பரதலிங்கம் அவர்களே, செஞ்சொற்செல்வர் ஆறு திருமுருகன் அவர்களே, கவிஞர் சோப்பா அவர்களே, இங்கே அவையிலே வீட்டிருக்கின்ற யாரை குறிப்பதென தவிக்காமல் ஆயர் அவர்களை குறிப்பிடுவதா, சம்பத்திரிசியார் கல்லூரி அழைப்பதை குறிப்பிடுவதா என்று சொல்லி குறிப்பிடாமல் இங்கே வீட்டிருக்கின்ற ஆன்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த தமிழ், தமிழை துறைபோக கற்று தமிழாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆன்றோர் மத்தியிலே கவிஞர் ஜெயசீலனுடைய கவிதை நூலுக்கு அணி செய்ய அல்லது நயப்புற செய்ய வந்த இந்த துணிவை இந்த அவையில் உள்ளவர்கள் ஆச்சரியமாக பார்க்கக்கூடும். ஆயினும் நான் கற்ற அறிவியலின் துணையோடு நான் நயத்தவற்றை எனது வார்த்தைகளிலே எடுத்துச் சொல்லலாம் என்று எண்ணுகின்றேன். அந்த சிவலிங்கராஜா அவர்கள் எங்கே மேடையிலே வந்தாலும் என்னை பாடு என்று கேட்பார்கள். இந்த கவிதை பற்றிய நயத்தை அதிலே சொல்லலாம். எனக்கு இந்த எழுதாத ஒரு கவிதை என்ற இந்த நூலை படித்த போது இரண்டு தரம் படித்து முடித்தேன். குறிப்புகளைத்தான் எனக்கு நேரம் கிடைக்காததனால் இப்போது எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கின்ற போது அவசர அவசரமாக குறித்துக் கொண்டேன். இந்த கவிதைகளை படிக்கின்ற போது இந்த பாரதியின் பாடல்களுக்கு எத்தனை விதமாக இசையமைத்து அந்த பாடல்களை இசைத்திருக்கிறார்கள், அதுபோல ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் ஜெயசீலனுடைய இந்த கவிதைகளிலே பலவற்றுக்கு இசையமைத்து பாட வேண்டும் என்ற ஒரு அவா இந்த கவிதைகளை படித்து நயத்ததனாலே என் நிலையிலிருந்து இருக்கிறது. இந்த பாரதியினுடைய பாடல்கள் என்னென்ன விதமாக அந்த பாடல்களுக்கு வந்திருக்கின்றன. இப்ப காற்று வெள்ளி எடை கண்ணம்மா நிந்தன் காதலை எண்ணி கழிக்கின்றேன் என்று வருகின்ற போது, நீ எனதின் உயிர் கண்ணம்மா எந்த நேரமும் நிந்தனை போற்றுவேன், நீ எனதின் உயிர் கண்ணம்மா துயர் போயின போயின துன்பங்கள் உன்னை பொன்னென கண்ட பொழுதிலே கண்ணம்மா வென்ற போது கண்ணம்மா வென்று சொல்லிடும் போதிலே எந்த வாயினிலே அமுதூறுதே கண்ணம்மா கண்ணம்மா எந்த வாயினிலே அமுதூறுதே கண்ணம்மா என்ற பெயர் சொல்லும் போதிலே. பரதியுடைய இந்த பாடல்களை படிக்கின்ற போது அந்த வரிகளை பாட வேண்டும் என்று சொல்லி எங்கள் உள்ளே ஒரு இசை உள்ளம் குதித்துக் கொண்டது. கவிஞர் வில்வரத்தினம் அவர்களோடு இரண்டு இரவுகளை ஒன்றாக கழிக்க நேர்ந்தது. அவர் பாரதியினுடைய பாடல்களுக்கு தன்னுடைய இசைகளை அமைத்து இப்ப இங்கே குறிப்பிட்டார்களே, விட்டு விடுதலையாக நிற்பாய் என்று சொல்லி, விட்டு விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டு குருவியை போலே இந்த சிட்டு குருவியை போலே. விவரத்தை நன்றாக பாடுவார் என்று இல்லை அவனங்களோடு, ஆனா பாரதி என்பால் நிறைந்த பற்று மிகுந்தவன். அதே போலத்தான் கவிஞர் ஜெயசீலனுடைய இந்த கவிதைகளை படிக்கின்ற போதும் இரண்டாவது நூல் வெளிவந்து ஒன்பது ஆண்டுகளின் பின் ஒன்பது ஆண்டுகள் கடந்த நிலையிலே அதன் பின் எழுதிய கவிதைகளின் தொகுப்பாக வருகின்றது இந்த நூல். இந்த கால இடைவெளி மிகவும் முக்கியமானது. இவர் சொன்ன இந்த கால இடைவெளி, அதனுடைய பின்னணியை நாங்கள் பார்க்கின்ற போது, இந்த கவிதை தொகுதியை பார்க்கின்ற போது, இந்த கால இடைவெளி மிகவும் முக்கியமானது. இதனை, இந்த கால இடைவெளியை கவிஞர் இயேசுலன் சொல்கின்றார். இந்த கால இடைவெளியுள் என் கவிதையிலும் என் சூழலிலும் ஏற்பட்ட மாற்றங்கள் ஏராளம். இந்த மாற்றத்தை இந்த மூன்றாவது நூலிலே தரிசிக்க முடிகின்றது என்பதுதான் இந்த நூலினுடைய சிறப்பாக நான் காண்கின்றேன். இந்த முன்னே இரு தொகுதிகளிலும் ஜெயசீலனுடைய கவியாற்றலை அல்லது தரிசனத்தை காட்சி கூறுகளாய் அல்லது நிகழ்வு கூறுகளாய் காண முடிகின்றதென்றால், இந்த நூலிலே காட்சி கூறுகளையும் நிகழ்வு கூறுகளையும் முழுமையாக காணுகின்ற அனுபவ முதிர்ச்சியை காண முடிகின்ற. இவ்வாறு முழுமையாக காண்டலை, அதாவது இந்த புலக்காட்சியை கெஸ்டால்ட் வியூ என்று குறிப்பிடுவார். இவர் இந்த உலகை, இந்த உலகியல் வாழ்வை முழுமையாக காண முனைகின்றார் என்பதற்கு சாட்சியமாக அமைவது இந்த நூலினுடைய வைப்பு முறை. இந்த நூலினுடைய வைப்பு முறையை நான் பார்க்கின்ற போது, கால ஓட்டத்திலே அவ்வப்போது எழுதிய கவிதைகளை எல்லாம் ஒழுங்கமைத்து வைப்பு செய்த முறையிலே இந்த நூலில் உள்ள கவிதைகள் எல்லாம் நெருப்புள் நின்றும் கருகாமற் பூத்து நிற்கும் ஒரு கவிஞனின் வாழ்வியலை, சரித்திரத்தை சித்திரமாக செதுக்கியிருக்கும் அழகை பறைசாற்றுகின்றன. வாழ்வில் நெருக்கடி அதிகரிப்புக்கு ஏற்பவே என் கவிதை பிரசவிப்பு, வாழ்வின் நெருக்கடி அதிகரிப்புக்கு ஏற்ப என் கவிதை பிரசவிப்பு நேர்விகிதமாகவே இருந்தது என்று ஜெயசீலன் குறிப்பிடுகின்ற போது, இந்த அறிவியற் பின்புலத்தை நான் நோக்குகின்றேன். இந்த கவிதையை நான் வித்தியாசமாக என் காணுகின்றேன் என்று சொல்கின்ற போது, இந்த தொகுதிக்கூடாக கவிஞர் ஜெயசீலன் நிமிந்து நிற்கின்றார். நான் ஒரு கவிஞன் என்பதை அல்லது கவிஞனாகவே வாழ்வேன் என்பதை பறைசாற்றுகின்றான். இந்த பிரகடனம், கவிஞருக்கு இந்த பிரகடனம் மிகவும் முக்கியமான. பாரதி சொன்னான், நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குழைத்தல் நினைப்பொழுதும் சோறாதிருத்தல் என்பது போல கவிஞர் ஜெயசீலனுடைய அந்த பிரகடனம் வருகின்றது. எனக்கு உயிர் கவிதை, எனக்கு ஒளி கவிதை, எனது அடையாளம், எனது புறத்தின் அர்த்தம், எனது வரலாற்று கடமை கவிதை. என் கவிதையினால் என்னை நிரூபிப்பேன், உலகித்தீர் கவிதை புறக்கும் கருப்பையா என்றுள்ளேன், கவிதை புறக்கும் கருப்பையா என்றுள்ளேன், கவிதையை நானாய் மாறுகின்ற காலம் ஒன்று வரும், அந்த காலம் கடந்து நான் வாழ்ந்திருப்பேன். காலம் கடந்து நான் வாழ்ந்திருப்பேன் என்று ஒரு கவினாலே தான் சொல்ல முடியும். அவனுடைய கவிதை வாழும், அந்த கவிதையே கவிஞனாக நிற்கும். பலமையாக மரபுவழி கவிஞர்கள் எல்லோரும் இறைவனிடம் தங்களுடைய கவியாற்றல் வளரவும் கவிதை தரவும் வேண்டுவதை நாங்கள் காண்கின்றோம். ஆனால் ஜெயசீலன் கவிதையே கடவுளாக காண்கின்றார். அது எப்படி அந்த கடவுளாக அந்த கவிதை நிற்கின்றதென்றால், இதயமோ இடிந்து சோர்ந்து இடறும் பொழுதும், கால விதி பயனாலே 100 வில்லங்கம் சுமக்கும் போதும், எது முடிவறியாது உள்ளம் ஏங்கியே தவிக்கும் போதும், இது வழி என்று காட்டும் என் கவி, இது வழி என்று காட்டும் என் கவி கடந்து போவேன், துயர்தொட தெய்வம் கண்ணும் தோன்றியே காக்கா போதும், தெய்வத்தின் துணை இல்லை, லயம் தனித்து அரளஞான குரு அது உதவாத போதும், குருவினுடைய துணை இல்லை, அயர்கையில் உறவோ நட்போ ஆறுதல் வழங்கா போதும், தயங்காதென் கவியில் நெஞ்ச தடுமாற்றம் சொல்வேன் தீரும். கவியில் என்னுடைய நெஞ்ச தடுமாற்றம் சொல்கின்ற போது என்னுடைய துயர் தீரும் என்று சொல்லி நிமிந்து சொல்கின்ற. கடவுளுக்கு உரைத்தல் போல என் கவிதைக்கு உரைக்க அந்த கடவுளே தீர்வு தந்து மனதின் உள்கலக்கம் தீர்த்து தொடும் இடர் தொலைத்து எல்லாம் தருதலால் கவிதை கூட கடவுளே கண்டேன், யான் என் கவிதையின் துணையால் வெல்வேன். இந்த கவிதையினுடைய துணையாலே துயர்களை வெல்ல முடியும் என்றால் அந்த கவிதை கடவுள்தான். அதனை தேசியலன் பிரகரணம் செய்கின்றார். பழமையாக நாங்கள் கவிஞர்கள் இடத்திலே எப்போதும் மரபு வழியிலே நாங்கள் அந்த அபையடக்கத்தை பொதுவாக பார்ப்போம். கம்பநாடன் கம்பசரிதத்தை பாட வந்தபோது சமுத்திரத்தை பார்க்கடலை நக்கி நக்கி பார்த்த பூனை போல என்று சொன்னான். அதுபோல தேசியலன் அவர்களும் அவையடக்கமாக சொல்லும் வரிகள் மௌனமாக விரிந்து பரந்தென்றன் முன் கிடக்குது தமிழாம் சமுத்திரம். தமிழ் என்கின்ற சமுத்திரம் எப்படி கிடக்கின்றது பாருங்கள். மௌனமாக விரிந்து பரந்து என்றன் முன் கிடக்குது தமிழாம் சமுத்திரம். பார்வை புலத்துக்கு எளிமையாய் தோன்றினும் பரப்பு பிரமாண்டம் ஆழம் அதிசயம். யார் முழுமையாய் அளந்து அறிந்தவர்? யார் அதற்குள் முழுதாய் இருப்பதை தேர்ந்தவர்? இந்த நேரத்திலே திருமந்திரத்திலே திருமூலர் சொல்கின்ற ஆறறிவார் அதன் அகலமும் நீளமும் என்று சொல்லுகின்ற வரிகள் ஞாபகத்துக்கு வந்த. நாளும் அமுதம் விளைத்திடும் பாற்கடல் நம் தமிழ் இது வற்றாத மாகடல். இந்த ஆளியில் மலையின் துளியொன்றாய் இவனும் விழுந்து கலந்துளேன். இந்த ஆளியில் மலையின் துளியொன்றாய் இவனும் விழுந்து கலந்துளேன். ஒரு துளிதான் நான் என்றனால் இந்த சமுத்திர மட்டம் சிறிதேனும் உயரமாட்டாது என்பதறியே. இந்த துளியினால் சமுத்திர தன்மையில் ஏதும் மாற்றம் நிகழுமோ தேறிடேன். என்னை போன்ற துளிகளால் ஆனதே இது. இப்புகழ் ஒன்றே போதும் யான் வாழ்வேன். இந்த அரையடக்கம் இன்று புதிதான். மரபு வழியிலே வந்த கவிஞர்களிலிருந்து இன்றைக்கு இன்றைய கால ஓட்டத்திலே இவன் பெற்றுக்கொண்ட அந்த அறிவின் துணையோடு இந்த இது வருவதை நாங்கள் பார்ப்போம். அடுத்ததாக கவிஞனுடைய பாடுபொருள். இங்கே சோபா அவர்கள் சொல்லி சென்ற பின்பு கவிதைகளை நயந்து சொல்வதிலே எனக்கு கொஞ்சம் அவர் சொன்னதை விட என்ன நான் சொல்லப் போகின்றேன் என்கின்ற தயக்கம் இருக்கின்றது. தேசியலனுக்கு சகலவும் பாடுபொருள். தமிழை, கவிதையை, இயற்கையை, சமூகத்தை, நம் துயரை, உலகியல் வாழ்க்கையை, குடும்ப இன்பத்தை, தங்கமகளை, எல்லாவற்றையும் அவர் பாடுபொருளாக கொள்கின்றார். ஆனால் இவற்றிலே எங்களுடைய சமூகத்தினுடைய நிலையை தோலுரித்து காட்டுகின்ற பல இடங்கள் வருகின்றன. அதை படிக்கின்ற போது அந்த வரிகளை ஆகா என்று சொல்லி மறுமுறை சொல்லி பார்க்க வேண்டும் போல தோன்றும். அகத்தாலும் புறத்தாலும் அசலாய் அளவலாவி மகிழும் தருணங்கள் மனிதரிடை குறைந்து போன கலிகாலம். இன்றைக்கு நாங்கள் அளவலாவி மகிழ்கின்றோமா என்றால் அதற்கு இந்த கால ஓட்டம், இந்த யந்திரமயப்பாங்கான வாழ்வு எங்களுக்கு இடம் தருவதில்லை. எதிலும் அவசரம். அதனாலேதான் அகத்தாலும் புறத்தாலும் அசலாய் அளவலாவி மகிழும் தருணங்கள் மனிதரிடை குறைந்து போன கலிகாலம். அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்தம் என்று ஒன்றை சொல்வார். இந்த பிரம்ம முகூர்த்தத்தை வரவேற்று பறவை இனங்கள் வாழ்த்தொழிக்கும். அந்த வாழ்த்தொழிப்பை சொல்லி எங்களுடைய நிலையை அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் முக்கியமானவை. பிரம்ம முகூர்த்தத்தில் எழும்பும் பழக்கமற்று இறுகி துயில்கின்றோம். அதிகாலை துயில் எழும்ப வேண்டுமென்ற எங்களது பரம்பரை இயல்பு எம் நிறமுகூர்த்தத்தில் விகாரமுற்றழிந்ததுவோம். நாங்கள் இப்போது அதிகாலையிலே துயிலாமல் பழகிக்கொண்டோம் நீண்ட நேரம் நித்திரகொள்ள. இப்பொழுது கொழும்பு சடங்கு என்று நினைக்கின்றேன். எஸ்போ சொன்ன அந்த சமூகம் பற்றிய, கொழும்பு சமூகத்தை பற்றி, அந்த படுத்துக்கொண்டே பாயிலே அந்த தேநீர் பெட் காஃபி அணிந்துகிற ஒரு சம்பவத்தை அவர் சொல்வார். அதுபோலத்தான் இந்த பிரம முகூர்த்தத்திலே நாங்கள் எழும்பும் பழக்கமற்று இறுகி துயில்கின்றோம். இந்த பழக்கம் எங்களிடத்திலே வந்ததனை அவர் ஒரு அறிவியலாளராய் நின்று எங்களது பரம்பரை இயல்பு எம் நிறமுகூர்த்தத்தில் விகாரமுற்றழிந்ததுவோ. எங்களுடைய மனிதருடைய அல்லது உயிரினங்களினுடைய இயல்புகள் எல்லாம் மாற்றங்கள் நிகழ்வதெல்லாம் நிறமுகூட்டங்களின் வழியே. எனவே இந்த நிறமுகூட்டங்கள் நிறமுகூட்டத்திலே விகாரமுற்று அழிந்ததுவோ என்று கேட்பது அவர் அறிவிய பின்புலத்தை கொண்டு இந்த உலகியலை நோக்குவதை காட்டுகின்றார். எங்களுடைய சமூகத்தை இன்னும் சொல்வ, முட்டை கடிதங்கள் வரையாது, கல்லு குத்தாது, அன்புருவாய் போதும் என்ற மனதோடு ஆன்மபல துணையோடு பிறர்க்காய் துணிந்துமே சேவை புரிவோர்க்கு வேடங்கள் தேவையில்லை. இதுதான் இன்றைய நிலைமை. இன்று குடும்ப விருட்சங்கள் தனித்தனியாய் நின்று தமைத்தாம் வளர்த்துள்ளன. தோப்பென்ற ஒன்று இன்று இல்லாது தொடர் பிணைப்பை தொலைத்து தத்தம் கிளை வளர்க்க தண்ணீருக்கு அங்கில். இதுதான் இன்றைய நிலைமை. நாங்கள் எல்லோரும் எங்களுடைய குடும்பம் எங்களுடைய பிள்ளைகள் என்று நாங்கள் சிந்திக்கின்றோம். தோப்பு என்கின்ற நிலைமையை பற்றி சிந்திப்பார் யாரும் இல்லை. இந்த ஏசீலன் அவர்களுடைய கவியோட்டம் பற்றி ஏற்கனவே சோப்பா அவர்கள் சொல்லி உரைத்தார்கள். எனக்கு அதிலே அந்த நதி என நினைத்த காட்டாறு, அதனுடைய அந்த நதி ஓடுவது போலவே அந்த கவிதை ஓடுவதை பார்க்கின்றோம். கம்பன் நுகமித்த கவிதையெனும் நதி போல வாழ்வு நகரும் என காத்திருந்தேன். வானிருந்திறங்கி மலை தடவி பூமியவன் மேன்மைகளை வாங்கி விழுந்து வனங்களினை வெளிகள் வயல்களினை விளைந்த மனிதத்தை அலைந்தபடி ஊர்க்குள் கிளைவரப்பு. அந்த அலைந்தபடி என்று சொல்லுகின்ற சொல்லு அப்படியே வந்து விழுகின்ற போது இந்த அலைதல் என்கின்ற சொல்லு விளைந்த மனிதத்தை அலைந்தபடி ஊர்க்குள் கிளைவரப்பு சலனமின்றி ஓர் திசையில் முன்னோர் உறுதி செய்த ஓர் வழியில் ஓடி இறுதியிலே ஒரு ஞான கடல் கலக்கும் வான் நதி போல் வாழ்வு வாய்க்கும் என்று நான் இருந்தேன். இந்த வாழ்வு இப்படியான ஒரு ஒரு எந்த விதமான நெளி அப்படியே ஒரு மண்புழு போல ஒரு எந்த விதமான ஒரு தடையுமின்றி செல்கின்ற ஒரு வாழ்க்கையாகத்தான் நினைத்திருந்தேன். ஆனாலோ அதான் அந்த யதார்த்தத்தை அவர் சொல்கிறார். வாழ்க்கை அழிவுகளை கொண்டோடும் காட்டாராயல்லோ, கரியை உடைத்தபடி தங்கு தடையின்றி வரம்பை தகர்த்தபடி எங்கெங்கென்றில்லாமல் எங்கெங்கோ ஓடுது. வாழ்க்கை காட்டாராக ஓடிக்கொண்டிருக்கின்றது. இதுதான் உண்மையான யதார்த்த நிலை என்று ஜேசிலன் அவர்கள் அங்கே சொல்வதை நம்புகிறார். இந்த ஜேசிலன் அவர்களுக்கு உருவகம் பல இடங்களிலே வருகின்றன. நான் அதை ஒரு இடத்தை சொல்ல வேண்டும். அன்று வந்ததும் இதே நிலா என்கின்ற கவிதையிலே பயன்படுத்துகின்ற உருவகம் நினைவுப்பாய், நெஞ்சில் சுருட்டி வைத்த நினைவுப்பாய் விரித்ததனில் கொஞ்சம் அயர்ந்து புரட்ட விடும் பொழுதுகளில் மேனிசிலிருக்கும். நெஞ்சில் சுருட்டி வைத்த நினைவுப்பாய் விரித்ததனில் கொஞ்சம் அயர்ந்து புரட்ட விடும் பொழுதுகளில் மேனிசிலிருக்கும். விறுவிறன்றோர் மின்சாரம் பாதாதிகேசம் வரைக்கும் படர்ந்தூறும். என்ன அழகாக இந்த கனவுகளை பற்றி அவர் சொல்வது. கவிஞனின் கனவை சொல்லுகின்றார். அதே வேளைகளிலே ஏழைகளினுடைய ஏழை நெஞ்சங்களினுடைய கவிதையை கனவுகளை அவர் சொல்லுகின்றார். கனவுகளை கலைக்காதே. அடைய முடியாத ஆசைகளை எம் திறத்தால் பெற்றெடுக்க முடியாத பேறுகளை சேர்த்து பெரும் கல்லாக்கி நினைவுகளின் ஆழத்தில் நிதம் புதைக்கும் அந்த ஏழ்மை ஏக்கங்கள் ஆழ்ந்த நினைவில் ஊறி எழுந்த கனவுகளாய் மாறிடும் துயர் வாழ்வின் உறக்கப்பொழுதையேனும் திருப்திப்படுத்துவதால் நித்திரைக்குள் ஏறும் நிம்மதியை காட்டுவதால் கனவுகளை கலைக்கார். தங்கமகள் பற்றி பாடியவை சோபா அவர்கள் சொன்னார். என்னை செதுக்கும் சென்றலிலே சின்னஞ்சிறு மகள் என்னை செதுக்கிறாள் தென்றல் என தவழ்ந்து மெல்ல நான் பாட கண்ணுறங்கி நீ பொழிந்தாய். ஒரு தாலாட்டு போல. வாழ்வின் கோடை என் உடலை வறுத்தாலும் உயிரோ உன்னால் இதமாக தலைக்குதடி, வாழ்வின் கோடை என் உடலை வறுத்தாலும் உயிரோ உன்னால் இதமாக தலைக்குதடி மகிழில் ஆழ்வேன். இந்த மானுடர்க்கு காதல் செய்யுங்கள் உலகத்தீரே என்று பாரதி அன்றைக்கு சொன்னார். காதல் செய்யும் மனைவியே சக்தி அண்டி என்று சொல்லி ஆதலினால் காதல் செய்வீர் என்று பாரதி அழகாக சொன்னார். இதிலே இவர் சொல்கிறார், பேசுகிற காதல் மலை காணா கலட்டு தரிசாக தானே நும் மனது தகித்து வறண்டு புல் ஏதும் விளையாமல் வெடித்து கிடக்குது. இன்றைக்குன்னுடைய மனசு கலட்டு தரிசாக வறண்டு கிடக்குதென்றால், வெடித்து கிடக்குதென்றால் நீ காதல் மலை காணாமல் இருக்கின்றாய். பாசம் கருணை அன்பு காதல் என தூறல் விழுந்தும்மை தூய்மை செய்ய நேர்கின்றேன். பாசம் கருணை அன்பு காதல் என தூறல் விழுந்தும்மை தூய்மை செய்ய நேர்கின்றேன். வாருங்கள் சமூக மலைக்குள் அழைக்கின்றேன். அங்கே சமூக மலை என்பது இன்னொரு உருவகமாக அழகாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சோப்பா சொன்ன இன்னும் ஒரு பாடல் தான் அதில் அந்த அந்த நண்பனிடம் அவன் சொல்வது, இந்த மண்ணுக்கு நாங்கள் என்ன காணிக்க செய்ய போகிறோம், பேசுகிற தெய்வம் பெற்றெடுத்த அன் என்றால் பேசாத தெய்வம் பெருநிலமா, ஏய் நண்பா என் செய்வாய் காணிக்க இவளுக்கு, செத்தபின் நிம் மண்ணாளுடன் கலக்கும் வரம் கேட்டு தவமிருடா, செத்தபின் நிம் மண்ணாளுடன் கலக்கும் வரம் கேட்டு தவமிருடா. அழகா இந்த மண்ணிலே மண்ணோடு மண்ணாக சேர்ந்து போவதென்பது கூட இந்த மண்ணுக்கு நாங்கள் செய்கின்ற காணிக்கை என்பதை ஒரு கவியினாலேதான் சொல்ல முடியும். இந்த நேரத்திலேதான் இயேசுலனுடைய கவிதைகளை படிக்கின்ற போது எனக்கு இப்போது 61 வயதாகின்றது, ஆகவே அந்த முதுமை சாடையா வருகின்றது, எனவே நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இந்த டேனியலுடைய தண்ணீர் நாவலை கரிச்சான் குஞ்சு படித்து விட்டு சொன்னார், என்ன அழகாக செச்சை சொல்லியிருக்கான். தன்னுடைய நண்பர்களிடத்தை சொன்னார், தண்ணீர் நாவலை படிக்கவன் என்ன அழகாக செச்சை சொல்லியிருக்கான். எனக்கு உடனே இயேசுவினுடைய இந்த உவமைக்குள் சிக்காத உணர்வு, அது மட்டுமல்ல இன்னும் பல கவிதைகளிலே அகப்பொருள் இருக்கின்றது, அதை பாருங்கள். காமம் தனித்தொருவர் கடக்க முடியாத பேராறு, புலனில் ஊற்றெடுத்து உடலை மூழ்கடித்திடும் வெள்ளம், நடக்க நடக்கவே நீண்டு செல்லும் பாலைவனம், படிக்க படிக்கவே பொருள் விரியும் வேதநூல், திடீரென்று தோன்றி மீறிவிடும் விண்கல்லு, சில்மிசச் சிணுங்களோடு சில்மிசச் சிணுங்களுடன் சிதறியோடும் நீர்வீழ்ச்சி. அழகாக இந்த சில்மிஷம் என்ற சொல்லு அந்த விஷயத்திலே அழகாக வந்து விழுந்திருப்பது, சில்மிசச் சிணுங்களுடன் சிதறியோடும் நீர்வீழ்ச்சி, உலக உயிர்ப்புக்கு ஊக்குவிக்கும் தேனமுதம், காமம் தனித்தொருவர் கடக்க முடியாத பேராறு, அதுவோர் பெண்ணம் பெருவானம். அழகா இந்த கரிச்சான் குஞ்சு சொன்னது போல அழகாக இந்த காமத்தை அகத்துறையை இவர் பாடியிருக்கின்றதை பார்க்கின்றோம். இன்றைக்கு நீண்ட நேரம் நான் பேச விரும்பவில்லை. இன்றைக்கு பின்னவீனத்துவம் என்பது எங்களிடத்திலே ஒரு சிலரிடத்திலே மிகுந்த செல்வாக்கு பெற்று விளங்குவதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த பின்னவீனத்துவத்திலே டெர்டா என்பவர் கட்டவிழ்ப்பு வாதத்தை முன்வைத்தார், பின்பு ஃபூக்கோ கருத்தாடல் என்பதனை முன்வைத்தார், ரோலன் பாத் அவர்கள் முன்வைக்கின்ற போது ஆசிரியனின் மரணம் டெத் ஆஃப் ஓதர் என்பதனை முன்வைத்தார். ஒரு படைப்பை தந்ததுடன் ஆசிரியனுடைய மரணம் நிகழ்ந்து வருகின்றது. அப்ப ஆகவே இந்த பின்னவீனத்துவத்தை இதெல்லாம் நிறைய காலம் அடிபட்டு தமிழ்நாடு முழுவதும் அடிபட்டு ஓய்ந்து போய் இருக்கின்ற நிலையிலே இன்றைக்கு நாங்கள் பின்னவீனத்துவத்திலே கொய்யகத்திலே தொங்கிக் கொண்டிருப்பது போல தொங்க பார்க்கின்ற இந்த பின்னவீனத்துவத்தை நன்றாக அந்த வரலாறை படிக்கவும் இந்த
பின்னவீனத்துவம் பற்றிய பயம் அச்சம் பின்னவீனத்துவம் கொண்டு என்னுடைய கவிதையையும் பார்ப்பார்களோ என்கின்ற அந்த அச்சத்தை அழகாக அவர் காட்டுகின்றார். தொலைந்த சிற்பம் என்கின்ற ஒரு கவிதையை நான் நினைக்கின்ற அதை படிக்கலாம். சிற்பங்கள் நன்றாய் சிரித்தபடி அம்சங்கள் அத்தனையும் உள்ளடக்கி மாசு மறுவற்று அதிசயத்தை தம் தம் அபிநயத்தில் காட்டின்றிருக்க பரவசமாய் அவ்வழகை பருகில் ஐக்கையிலே சிற்பமே தெரிந்ததன்றி சிற்பம் செதுக்கியவன் கற்பனையும் அவனின் கைத்திறனும் கலமனமும் படைத்தவனின் பேர்புகளும் மறைந்து மாயையாச்சு. படைப்பு உயிர் வாழ படைத்தோனின் பேருடலும் இறந்ததாக மாறும் பின்னவீனத்துவ உலகில் சிற்பிப்பட்ட சிரமம் அவன் சிந்தையில் கருக்கொண்ட கற்பனையை கல்லிலே காட்ட அவன் பட்ட கஷ்டம் ஓர் உளிக் கொத்தலும் தவறி விழுந்திடாமல் அடைகாத்த கவனம் இரவு பகல் பசி மறந்து அவன் எடுத்த சிரத்தை கண்டிறந்து சிலசிரிக்க அவன் பட்ட சந்தோஷம் கூலி பெற்று அவன் அகல செதுக்கிய சிலை உனக்கு சொந்தமில்லை என்போர் முன் அவனுற்ற ஏக்கம் இதுதான் பின்னவீனத்துவம் பார் சொல்லுவது. இவை மறைந்து போச்சு படைப்போன் தொலைந்து போக படைப்பை எவரவரோ உரிமை கோரி விமர்சிக்கும் உற்சாகத்திடை சிலையின் மௌனம் படைத்தவனை மனதால் தினந்தேடி அலைகிறதோ தன்னை செதுக்கிவிட்ட கைக்கு ஏங்கிடுதோ சிலையும் செதுக்கியோனை மறந்ததுவோ என கிளம்பும் கேள்வி புகையில் என் கலை ரசிப்பு வருத்தமாச்சு. இன்றைய நிலைமை இதுதான். படைப்பை யாரோ படைத்தவன் படைத்து விட்டு போக அதற்கான விமர்சனம் செய்பவர்கள் அதனை உரிமை கோரி விமர்சிக்கின்ற அவற்றை படைப்பு தங்களுடைய வாசகராக கொண்டு படைக்க உரிமை விமர்சனம் செய்கின்றோம் என்று கூறி விமர்சிக்கின்ற அந்த உற்சாகத்தை பார்க்கின்ற போதுதான் நகைப்பாக இருக்கின்ற ஒரு படைப்பு முதல் வாசிப்பிலே ஒரு அர்த்தத்தை தெரிவிக்க வேண்டும். இதுதான் மிகவும் முக்கியம். முதல் வாசிப்பிலே அர்த்தம் தெரிவிக்காத படைப்பை எப்படி பார்ப்பது? அறிவியலின் அடிப்படை அதுதான். நாங்கள் முதல் வாசிப்பிலே எங்களுக்கு என்ன பொருளை உணர்கின்றோம் அந்த பொருள் அந்த கவிதையிலே இல்லை என்றால் அது கவிதை இல்லை. அதன் பின்பு வேண்டுமென்றால் எங்களுடைய அனுபவ தரிசனத்தோடு எங்களுக்குள்ள கோட்பாடுகளோடு அவற்றை பொருத்தி பார்த்து அறிவியல் கோட்பாடுகளோடு பொருத்தி பார்த்து நாங்கள் அதை பார்க்கலாம். அல்லது அகத்துறை சார்ந்ததாக அதனை சார்ந்ததாக நாங்கள் அதனை பார்க்கலாம். ஆனால் இந்த ஆரம்ப முதல் நேரடி வாசிப்பிலேயே கிடைக்கின்ற அந்த பொருள் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் இந்த கவிதையினாலே என்ன பயன் என்று நான் கேட்க விரும்புகின்றேன். எனவே நான் இந்த கவிதையிலே நீங்கள் சொல்வது போல பொதுவாக இன்றைய பின்னவீனத்துவவாதிகள் சொல்வது போல இந்த கவிதையினுடைய ஆசிரியன் மரணம் நிகழ்ந்தது என்று நினைத்து அவர்கள் வாசகர்கள் உயிர்த்தெழுந்து அதனை வாசித்தாலும் அதனுள்ளே கவிஞனை காணுவீர்கள். இதுதான் மிக முக்கியமான. இறுதியாக இந்த நூலினுடைய தலைப்பு கவிதை பற்றி ஒரு குறிப்பை சொல்லி இதனை நிறைவு செய்யலாம் என்று நான் நினைக்கின்றேன். இந்த எழுதாத ஒரு கவிதை என்கின்ற இந்த கவிதை சூழலின் கைதியாய் நாம் இருப்பதை தெளிவாய் எடுத்துரைக்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் சூழலினுடைய கைதியாக இருக்கின்றோம். ஒரு கவிதை என்றாலும் எழுத துடிக்கின்றேன். ஒரு கவிதை உண்மையான ஒரு கவிதை மனச்சாட்சிக்கு துரோகம் இழைக்காமல் உள்ளதை உள்ளபடி எழுதும் உயிர்கவிதை அதர்மம் எதற்கும் அஞ்சாமல் எவரோடும் சமரசம் செய்யாமல் துன்பம் திரண்டு துரத்துகையில் கையுயர்த்தி தர்ம கடன் தீர்த்து சரிபிளையின் மெய்யுரைத்து யாவரையும் மேன்நிலைக்கு கொண்டு வந்து உய்விக்கும் ஒரு கவிதை ஒளிரும் லயக்கவிதை எழுத துடிக்கின்றேன். நேற்று எழுத நினைத்தேன் இன்றைக்கு ஏற்படாத சந்தர்ப்பம் என்னை மிரட்ட ஊமையானே நாளை ஒரு கவிதை நாணயமாய் நான் எழுதக்கூடுமோ என் சூழலிலே குற்றுயிராய் கேட்கின்றேன். மார்க்ஸ் சொன்னார் அனாமாக்ஸ் அனாமாக்ஸ் சொல்கின்ற போது காலத்தை ஸ்தம்பிக்க செய்து இடமாற்றத்தை நிகழ்த்தும் போது கவிதை பிறக்கும் என்று சொன்னார். கவிஞன் அவ்வாறு காலத்தை ஸ்தம்பிக்க செய்து இடமாற்றத்தை நிகழ்த்தும் ரசவாதத்தை செய்கின்றான். இவர் இறுதியாக எங்களுக்கு விடுக்கின்ற ஒரு செய்தி ஒன்று இதிலே இருக்கின்றது. மனிதன் அனைத்தும் அறிந்திட்ட வல்லவனாம் என இனியும் நம்பாமல் இயற்கை முன் பணிந்து வாழ பழகாட்டில் வருங்காலம் பலியாக போகும். நாங்கள் மனிதம் பற்றி, மனித நேயம் பற்றி, மனித வாழ்வு பற்றி எல்லாம் பார்க்கின்றோம். ஆனால் எங்களுக்கெல்லாம் அச்சுறுத்தலாக திடுமன்று இயற்கை சமநிலையை விரும்புகின்றது. அனர்த்தங்கள் விளைகின்றன, அவற்றுக்கு நாங்கள் ஈடு கொடுக்க முடியாமல் இருக்கின்றோம். இந்த இயற்கை அனர்த்தங்களுக்கு நாமும் காரணமாகின்றோம். எனவேதான் இயற்கை முன் பணிந்து வர பழகாட்டில் வருங்காலம் பலியாக போகின்றது என்ற இந்த கவிஞனுடைய செய்தியை கூறி சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம்.
நிறைவாக இன்னும் ஒரு சில வினாடிகள் நீங்கள் பொறுமையோடு இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக ஜெயசீலனுடைய நிறைவுரை நிகழும். பாரதி தன்னுடைய கவிதையை பற்றி சொன்னதை இங்கே அடிக்கடி எல்லோரும் சொன்னார்கள். புவியனைத்தும் போற்றிடவான் புகழ் படைத்து தமிழ் மொழியை புகழிலேற்றும் கவியரசர் தமிழ்நாட்டுக்கு இல்லை எனும் வச என்னால் கழிந்ததன்றி சுவை புதிது பொருள் புதிது சொல் புதிது சோதிமிக்க நவகவிதை என்னாலும் அழியாத மாகவிதை என் கவிதை என்று தன்னுடைய கவிதையை பாரதி தான் வாழ்ந்த காலத்திலே அடையாளப்படுத்தினார். அத்தகைய ஒரு கவித்துவ சிறப்போடு மேலே வளர்ந்து கொண்டு வருகின்ற எங்கள் அருமை தம்பி ஜெயசீலன் அவர்கள், அவர் பல்கலைக்கழகத்திலே மாணவனாக இருக்கின்ற காலத்திலும் தெரியும், என்னுடைய துணைவியாரோடு கல்லூரியிலே ஒன்றாக ஆசிரியர்களாக இருக்கின்ற போது தெரியும், அவரது மாமனார் எங்களுடைய பல்கலைக்கழகத்திலே மிகச்சிறந்த ஒரு நல்ல பணியாளராக பணியாற்றியவர், அவ்வாறான குடும்ப உறவுகளோடு நான் பழகியதாலோ என்னவோ மாணிக்க வாசகர் சொன்னது போல நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றி வைத்த அம்மையென கரடியவார் ஆர்வருவார் அச்சோவியம் என்னையும் ஓர் பொருளாக கருதி இதுக்கு தலைமை தாங்க அழைத்தமைக்கு நன்றியும் கூறி அவருடைய பதிலுரையும் பதிலுரையை தொடர்ந்து தம்பி வாசுதேவனின் நன்றியுரையும் நிகழும். நன்றியுரையோடு நீங்கள் செல்ல வேண்டும் என்று கேட்டு ஜெயசீலன் அவர்களை அழைக்கிறேன்.
என்னுடைய பதிலுரை சுருக்கமான பதிலுரையாயிருக்கும். இன்று இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற எங்களுடைய பெருமன்புக்குரிய பேராசிரியர் சிவலிங்கராஜா ஐயா அவர்களே, இந்த நிகழ்வில் வாழ்த்துறையை வழங்கி அமைந்திருக்கின்ற எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி ரூபினி வரதலிங்கம் அம்மா அவர்களே, இந்த நூல் வெளியீட்டுரையை நிகழ்த்தி அமைந்திருக்கின்ற எங்கள் பெருமன்புக்குரிய அண்ணன் செஞ்சொற் செல்வர் ஆர் திருமுருகன் அவர்களே, இந்த நயப்புரைகளை வழங்கி அமைந்திருக்கின்ற கலாநிதி தானா கலாமணி ஐயா அவர்களே மற்றும் கவிஞர் சோனா பத்மநாதன் அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற பெரியோர்களே, அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். இது என்னுடைய மூன்றாவது கவிதை தொகுதியாக வெளிவந்திருக்கின்றது. 2001 கனவுகளின் எல்லை என்ற கவிதை தொகுதியும், 2004 கைகளுக்குள் சிக்காத காற்று என்ற கவிதை தொகுதியும் வெளிவந்தது. இத்துடன் சேர்த்து கிட்டத்தட்ட 300 கவிதைகள் அளவிலே இந்த கவிதை தொகுதியாக வெளிவந்திருக்கின்றன. உண்மையிலே இதைவிட பல கவிதைகளை தொகுதி ஆக்க முடியாத தொகுதியாக முடியாத நிலையிலே இன்றும் இருக்கின்றது. உண்மையிலே நான் இந்த ஆரம்பத்திலே எழுதிய கவிதைகளை வைத்துக் கொண்டு 3 ஒரு முறை ஒரு கவிதை தொகுதியை வெளியிடலாம் என்ற ஒரு அபிப்பிராயத்தில் இருந்தேன். அந்த அடிப்படையிலே 2001-2004 2 தொகுதிகள். ஆனால் அதற்கு பிறகு இருந்த சூழல் உண்மையிலே கவிதை தொகுதியாக வெளியிட முடியவில்லை. ஆனால் 2 புத்திரிகள் 2007 2010 எனக்கு கிடைத்தார்கள். நினைக்கிறேன் அவையும் என்னுடைய வெளியீடுகள். எனவே அதைத் தொடர்ந்து அடுத்த வெளியீடாக என்னுடைய 2013 இங்கே இந்த வெளியீடு வந்திருக்கிறது என்பது நான் நினைக்கின்றேன். அதுவும் ஒரு இறைவனுடைய சித்தம் என்றுதான் நான் நினைக்கின்றேன். உண்மையிலே இந்த நிகழ்வு ஒரு பணவரவு நிகழ்வாக மட்டுமே நிகழாமல் என்னுடன் கவிதை உணர்வுள்ள, கவிதையுடன் ஏதோ ஒரு வழியிலே தொடர்புடைய, அல்லது என்னுடைய கவிதை எழுதும் மனப்பாங்கை புரிந்து கொண்ட அன்பர்களுடைய அல்லது நண்பர்களுடைய அவர்களை அழைத்து வைக்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் நான் இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று நினைத்தேன். ஏனென்றால் இந்த கவிதை தொகுதியை எல்லோரும் பெற வேண்டும் என்பதை தாண்டி இந்த கவிதை உணர்வுடன் ஒருங்கிணைந்தவர்கள் அல்லது ஏதோ ஒரு வழியிலே தொடர்புடையவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைத்தேன். அந்த அடிப்படையிலே உண்மையிலே அப்படியானவர்கள் இங்கே வந்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தருகின்றது. இந்த கவிதை என்றால் என்ன என்பது பற்றி மிக நீண்ட காலமாக 1000 அபிப்பிராயங்கள் இருக்கின்றன. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயங்கள் இருக்கின்றது. எனக்கும் அதை பற்றி ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. நான் அந்த விடயத்திலே என்னுடைய அபிப்பிராயத்தின்படி நான் சென்று கொண்டிருக்கின்றேன். அதிலே சரிபுலைகள் இருக்கலாம். அது அதே காலம் அதற்குரிய பதிலை வழங்கும் என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. அதாவது ஒரு காலத்திலே ஒரு படைப்பை அல்லது ஒரு ஆக்கத்தை விமர்சிப்பது என்பது, விமர்சிப்பவன் ஞானி, ஒரு ஞானி அல்லது ஒரு யோகி தான் அதை விமர்சிக்க முடியும் என்ற ஒரு நிலை இருந்தது. ஏனென்றால் அந்த யோகிக்கு விருப்பு வெறுப்பு இருக்காது. அவனுக்கு தனிப்பட்ட அந்த ஆக்கத்திலே அவனுடைய தன்னுடைய கருத்து விருப்பு வெறுப்பு இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அவன் விமர்சித்தால் அந்த விமர்சனம் அல்லாட்டி அந்த நிறுத்தல் காலம் தாண்டி இருக்கும். ஆனால் இன்று அப்படி ஒரு நிலை இல்லை என்ற ஒரு சூழலிலே காலம் எது கவிதை அல்லது இந்த கவிதை நிற்குமா நிற்காதா என்பவற்றை தீர்மானிக்கும் என்பதில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. எனவே அந்த வழியிலே நான் என்னுடைய கருத்தும் அதான் இருக்கிறது. எனவே அந்த வழியிலே என்னுடைய கவிதை பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த இடத்திலே உண்மையிலே என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற அனைத்து உள்ளங்களும் ஏதோ ஒரு விதத்திலே என்னுடன் கவிதையுடன் தொடர்பு கூடியவர்கள் அல்லது ஏதோ ஒரு விதத்திலே கவிதை ஊடாக எனக்கு நண்பர்களானவர்கள். எனவே அந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு இங்கே கூறிய விடயங்களை நிச்சயமாக அன்பர்கள் மிக சிறப்பாக கூறுகின்றார்கள். ஆனால் அதிலே குறைகள் இல்லாமலும் இல்லை, பல குறைகள் இருக்கின்றன. இன்றிருக்கின்ற சூழலிலே நாங்கள் வகிக்கின்ற கடமைகளிலே எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய ஒரு சூழலும் இல்லை. எனவே ஒரு சுய தணிக்கையின் அடிப்படையிலே தான் நாங்களும் இந்த தொகுதியை இந்த இடத்திலே வெளிக்கொண்டு உதவினோம். இந்த இடத்திலே எங்களுடைய மேலதிக அரசாங்க அதிபர் அவர்கள் இந்த தொகுதி வெளியீடுக்கான அனுசரணை அவர்களுடைய வழிகாட்டலை எங்களுக்கு வழங்கியிருந்தார்கள். இந்த இடத்திலே அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதே போல இந்த வெளியீடு தொடர்பாக என்னுடைய நண்பர்கள், எங்களுடைய அன்பர்கள் முழுமையாக ஒத்துழைத்தார்கள். அவர்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றியை கூறி நிச்சயமாக இந்த கவிதை பயணம் தொடரும். அதற்கு உங்களுடைய நல்லாசிகள் என்றும் இருக்க வேண்டும் என்று வேண்டி என்னுடைய சுருக்கமான பதிலுரை நிறைவு செய்து கொள்கிறேன். அடுத்ததாக நன்றியுரை வாசுதேவா வழங்குவார்.
எழுதாத ஒரு கவிதை நூல் வெளியீட்டிற்கு தலைமையேற்று மிக நல்ல முறையிலே தலைமை உரையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற பெருவணக்கத்துக்கும் போற்றுதலுக்கும் உரிய பேராசிரியர் எஸ் சிவலிங்கராஜா ஐயா அவர்களே, உங்களுக்கு எங்களுடைய நூலாசிரியர் சார்பாக நன்றி கூற வேண்டிய கடமைப்பாடு அடியேனுக்கு உண்டு. அந்த நன்றி அறிதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கூடவே வரவேற்புரையை, வாழ்த்துரையை, நூல் அறிமுக உரையை, நயப்புரையை என மிக நல்ல முறையிலே ஆற்றி இதுவரை எல்லாவற்றுக்கும் மேலாக மிகுந்த பொறுமையோடு வருக தந்து மிக நீண்ட நேரங்கள் காத்திருந்து பிரதிகளையும் பெற்று ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும் நூலாசிரியர் சார்பாக நன்றியறிதலை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.